Yesterday I was saying how as our numbers increase, we have to be careful that the quality of our church is not affected.
நம்முடைய சபைகளின் எண்ணிக்கை பெருகும் பொழுது நம்முடைய சபையினுடைய தரம் பாதிக்கப்படக்கூடாது என்பதிலே நாம் கருத்துள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று நேற்றைய தினத்திலே தியானித்தோம்.
In the book of Acts in chapter 5 we read of a church that was very powerful.
அப்போஸ்தல நடபடிகள் 5 ஆம் அதிகாரத்திலே ஒரு வல்லமையுள்ள சபையை குறித்து நாம் வாசிக்கிறோம்.
It says they were so powerful that verse 13 of Acts 5 none of the people dared to join them but the people held them in very high esteem.
5 ஆம் அதிகாரம் 13 ஆம் வசனத்திலே மற்றவர்கள் ஒருவரும் அவர்களுடனே சேர துணியவில்லை ஆகிலும் ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள் என்று வாசிக்கிறோம்.
Just read that carefully.
இந்த வசனத்தை கவனமாய் வாசியுங்கள்.
People were afraid to join them.
அவர்களை சேருவதற்கு ஜனங்கள் பயந்தார்கள்.
Because in the previous verses you read how Ananias and Sapphira were killed because they became hypocrites in the church.
அதற்கு முந்தின வசனங்களிலே அனனியாவும் சப்பீராளும் அவர்கள் எப்படி மாயமாலம் பண்ணினபடினாலே அங்கே கொலை செய்யப்பட்டார்கள் அல்லது மரித்து போனார்கள் என்பதை குறித்து நாம் வாசிக்கிறோம்.
People were afraid if we come to this church and play the fool God will judge us.
இப்படிப்பட்ட சபையிலே வந்து நாம் ஏமாற்றினால் தேவன் நம்மை நியாயந்தீர்ப்பார் என்கிற ஒரு பெரிய பயம் ஜனங்களுக்குள்ளாக உண்டானது.
That is a church of Jesus Christ.
இதுதான் இயேசு கிறிஸ்துவின் சபை.
Where people are afraid to come and play the fool there.
அங்கே வந்து ஏமாற்றுவதற்கு மாயமாலம் பண்ணுவதற்கு மக்கள் பயந்தார்கள்.
That doesn't mean nobody joined them.
யாருமே அந்த சபையை சேரவில்லை என்று அதனுடைய பொருள் அல்ல.
In one verse it says none of the rest dared to associate with them.
மற்றவர்களில் ஒருவரும் அவர்களுடனே சேர துணியவில்லை என்று வாசிக்கிறோம்.
People held them in high esteem.
ஆகிலும் ஜனங்கள் அவர்களை மேன்மையா எண்ணினார்கள்.
But see the next verse.
அடுத்த வசனத்தை பாருங்கள்.
The next verse it says more believers and multitudes of men and women were added to their number.
அடுத்த வசனத்தை பாருங்கள். திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமதிகமாக சேர்க்கப்பட்டார்கள்.
These two verses look like a contradiction. One verse it says nobody could join, everybody is afraid to join them. Next verse it says multitudes joined them.
இந்த இரண்டு வசனங்களும் சேர்த்து வாசிக்கும் பொழுது முரண்பாடாக தோன்றும். முதல் வசனம் சொல்லுகிறது ஜனங்கள் அவர்களை சேர துணியவில்லை பயந்தார்கள் என்று, அடுத்த வசனத்தில் திரளாக சேர்த்துக்கப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம்.
That means that the people who joined were people who were serious Christians.
அவருடைய பொருள் என்ன? அந்த சபையில் சேர்ந்தவர்கள் அவர்கள் சீரிய முறையில் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்று எண்ணினவர்கள்.
The people who joined in order to get some benefit and all, they were afraid.
ஏதாவது ஆதாயம் கிடைக்குமே என்று சொல்லி சபையில் சேர துணிந்தவர்கள் அவர்கள் தான் பயந்தார்கள்.
So our church must also be like that.
ஆகவே நம்முடைய சபையும் இப்படித்தான் இருக்க வேண்டும்.
People are afraid to join because our standards are high.
நம்முடைய தரமானது மேன்மையா இருக்கிறபடினாலே சேருவதற்கு பயப்பட வேண்டும்
ஜனங்கள். At the same time sincere people join.
அதே சமயத்தில் உண்மையுள்ளவர்கள் சபையில் சேர வேண்டும்.
But when these great crowds joined,
இந்த திரளான மக்கள் சபையை சேர்ந்த பொழுது,
see one of the problems, the first one of the problems that started, you read in Acts chapter 6.
ஆறாம் அதிகாரத்திலே அப்போஸ்தலன் நடவடிக்கைகளிலே வாசிக்கிறோம். அங்கே ஏற்பட்ட ஒரு பிரச்சனை என்னவென்றால்,
that as the disciples kept on increasing in number,
சீஷர்கள் எண்ணிக்கையிலே பெருகிக்கொண்டே இருந்த பொழுது,
one group started complaining against the other group.
ஒரு குழு இன்னொரு குழுவுக்கு விரோதமாக முறையிட ஆரம்பித்தார்கள், குறை சொல்ல ஆரம்பித்தார்கள்.
You know, in those days there were some people like the Jews who thought they were upper caste and the others who were from Greece, they considered them like a lower caste.
யூதர்களிலிருந்து மனம் திரும்பி சபையிலே வந்தவர்கள் அவர்கள் தங்களை மேன்மையான ஜாதியினர் என்று எண்ணினார்கள். மற்ற கிரேக்க பட்டணத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தவர்கள் புறஜாதிகள் அவர்கள் எல்லாரும் கீழான ஜாதியில் என்று
எண்ணப்பட்டார்கள். So they used to serve food to the widows and these Greek widows said, hey, these people are not giving us enough food.
ஆகவே அங்கே சபையிலே வந்தவர்களுக்கெல்லாம் ஆகாரம் பரிமாறப்பட்டது. கிரேக்க தேசத்திலிருந்து வந்த உதவிகள் எங்களுக்கு ஆகாரம் கிடைக்கவில்லை, போதுமான சாப்பாடு கிடைக்கவில்லை என்று குறை சொல்ல ஆரம்பித்தார்கள்.
This complaining and grumbling started when the numbers increased.
ஆகவே எண்ணிக்கை பெருக பெருக அங்கே குறை சொல்லுதல் முறுமுறுப்பு அதிகமாக ஆரம்பித்தது.
Because whenever the numbers increase, It's very difficult to check the quality of each person.
எப்பொழுதெல்லாம் எண்ணிக்கை அதிகரிக்க ஆரம்பிக்கிறதோ அப்பொழுதெல்லாம் ஒவ்வொரு தனிப்பட்ட நபருடைய தரத்தை சோதித்து பார்ப்பது என்பது கடினமான காரியமாய் மாறிவிடுகிறது.
When Jesus selected 12 people, he knew the condition of each person.
இயேசு கிறிஸ்து 12 பேரை தேர்வு செய்த பொழுது ஒவ்வொருடைய நபருடைய தனிப்பட்ட தரத்தை அவர் அறிந்திருந்தார்.
He could say one of you is a devil.
உங்களில் ஒருவன் பிசாசா இருக்கிறான் என்று சொல்ல முடிந்தது.
The other 11 were wholehearted.
மற்ற 11 பேர் முழு இருதயமுடையவர்கள் என்று அவர் சோதித்து பார்த்தார்.
You can do that when you have only 12 people.
12 பேர் மட்டுமே இருக்கும் பொழுது நாம் அதை செய்ய முடியும்.
When you have 12,000, it's not possible.
12,000 பேர் இருக்கும் பொழுது அது சாத்தியமற்றதாய் மாறிவிடுகிறது.
You have 1,000, it's not possible.
1,000 மக்கள் இருக்கும் பொழுதும் அது சாத்தியமற்றதாய் கூடாததாய் போய்விடுகிறது.
Say there are 1,000 people here, can we say that all of us are the same quality as those 11 disciples?
இங்கே 1,000 பேர் கூடி வந்திருக்கிறோம். இங்கே இருக்கிற அந்த 1,000 பேருமே அந்த நாட்களிலே காணப்பட்ட 12 சீஷர்களை போல தரமுடையவர்களா இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியுமா?
If we were like them, we would have turned India upside down by now.
அப்படி நாம் இருந்திருந்தால் இந்தியாவை தலைகீழாக இன்றைக்கு மாற்றியிருந்திருப்போம்.
But why it is not happening?
ஆனால் ஏன் அப்படி நடக்கவில்லை?
Because the devil is always out to lower the quality of the church by sending a group of people there who are not serious Christians.
சிறிய கிறிஸ்தவர் அல்லாதவர்களை உள்ளே அனுப்பி சபையின் தரத்தை எப்படியாவது குறைக்க வேண்டும் என்று சாத்தான் அவன் திட்டமிட்டு செயல்பட்டு வருகிறான்.
I want you to see a verse in Exodus.
யாத்ராகம புத்தகத்திலே ஒரு வசனத்தை நீங்கள் பார்க்க முடியாய் நான் விரும்புகிறேன்.
In Exodus chapter 12 we read about how the Israelites left Egypt.
யாத்ராகம 12 அதிகாரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி எகிப்தை விட்டு புறப்பட்டு சென்றார்கள் என்பதை குறித்து வாசிக்கிறோம்.
They were told in the third verse to take a lamb and kill it and put the blood outside the door.
ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு அந்த ஆட்டுக்குட்டி வெட்டி அதனுடைய இரத்தத்தை அந்த நிலைக்காலிலே பூச வேண்டும் என்று அவருக்கு சொல்லப்பட்டது.
And this night the angel of death will go through this city, this country.
இரவு நேரத்திலே அந்த தேசத்திலே சங்கார தூதன் ஒவ்வொரு தெருக்கள் வழியாக செல்லுவான்.
Wherever he sees the blood he will not go inside.
எங்கெல்லாம் அந்த இரத்தம் பூசப்பட்டிருக்கிறதை பார்க்கனோ அந்த வீட்டின் உள்ளாய் போக மாட்டான்.
And then that night the Lord took the Israelites out of Egypt.
அந்த இரவில் தானே இஸ்ரவேல் மக்களை தேவன் எகிப்துக்கு வெளியே அழைத்து செல்கிறார்.
That is a picture of how Jesus died as a lamb for us and we have been delivered from this world.
இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியாக எப்படி நமக்காக அவர் பலியானார், எப்படி நாம் இந்த உலகத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிறோம் என்பதை சித்தரிக்கக்கூடிய காட்சியாக இது இருக்கிறது.
And that group of people who left Egypt, some 6 lakhs of people, they were called the church in the wilderness.
அந்த எகிப்தை விட்டு புறப்பட்டு செல்லுகிற அந்த 600,000 பேர் வனாந்தரத்தில் இருக்கக்கூடிய சபை என்று அழைக்கப்படுகிறார்கள்.
But see what the devil did.
அங்கே பிசாசு என்ன செய்தான் என்று பாருங்கள்.
The devil saw God is taking out a people out of Egypt for his name.
தம்முடைய நாமத்தின் நிமித்தமாக எகிப்திலிருந்து தம்முடைய ஜனங்களை கூட்டிக் கொண்டு செல்லுகிறார் என்பதை பிசாசு பார்த்தான்.
And you know what he did?
பிசாசு என்ன செய்தான் தெரியுமா?
It says here that verse 37.
37ஆம் வசனத்திலே பார்க்கிறோம்.
600,000 men plus children and all
came out of Egypt. புருஷர்கள் பிள்ளைகள் மற்றும் இவர்கள் எல்லாரும் எகிப்தை விட்டு புறப்பட்டு செல்கிறார்கள்.
But see the next verse.
அடுத்த வசனத்தை பாருங்கள்.
Along with them a mixed multitude also went along with them.
அவர்களோட கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் அவர்களோட கலந்து விட்டார்கள்.
Some Egyptians also joined them. Hey, let's also go along with this crowd and see if we can get some benefit from God.
நாமும் இந்த கூட்டத்தோடு கூட சேர்ந்து போய் விடுவோம், தேவனிடத்திலிருந்து நமக்கு ஆதாயம் கிடைக்குமா என்று பார்ப்போம் என்று சொல்லி எகிப்தியர்களும் அவர்களோடு கூட சேர்ந்து புறப்பட்டு விட்டார்கள்.
They were not people who believed in the blood of the lamb.
இவர்கள் ஆட்டுக்குட்டியாளுடைய ரத்தத்திலே நம்பிக்கை வைத்தவர்கள் அல்ல.
They were just people who went along with the crowd just to see if they can get some benefit from God.
கூட்டத்தோடு கூட்டமாக ஆதாயம் கிடைக்குமா என்று தேடி சென்றவர்கள்.
And these were the people who made these Israelites worship a golden calf one day.
இந்த ஜனங்கள் தான் அந்த இஸ்ரவேல் மக்கள் பொன்குட்டிற்கு கன்றுக்குட்டியை செய்து வணங்கினார்களே, அப்படி செய்ய வைத்தவர்கள்.
Those Israelites by themselves would never have worshipped a cow.
இஸ்ரவேல் ஜனங்கள் தாங்களாக அந்த பொன் கன்றுக்குட்டியை வணங்கி இருந்திருக்க மாட்டார்கள்.
But in Egypt they used to worship the cow just like in India.
இந்தியாவில் எப்படி பசுமாட்டை தெய்வமாக வணங்குகிறார்களோ அதே போல எகிப்து நாட்டிலேயும் கூட அந்த மாட்டை தெய்வமாக வணங்கி கொண்டிருந்தார்கள்.
When these unconverted Egyptians also joined this crowd.
இந்த மனம் திரும்பாத எகிப்தியர்களும் இந்த கூட்டத்தாரோடு கூட சேர்ந்து கொண்ட பொழுது
they lowered the standard.
அவர்கள் அந்த தரத்தை வெகுவாக குறைத்து விட்டார்.
And it's called here a mixed multitude.
இங்கே நாம் பார்க்கிறது என்னவென்றால் பல ஜாதியான ஜனங்கள் என்று பார்க்கிறோம்.
And they are the people who led a small group of people led Israel astray.
இந்த சிறு கூட்ட ஜனங்கள் முழு இஸ்ரவேல் ஜனங்களையும் வழிதப்பி போக செய்து விட்டார்கள்.
And they
How did the Israelites get the idea of a cow? They never worshipped cow in their whole life.
இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் வாழ்நாள் முழுதுமாய் ஒரு மாட்டை வணங்கவில்லை. எப்படி இப்பொழுது பசு மாட்டை வணங்க வேண்டும் என்ற ஒரு கருத்து அவர்களுக்கு தோன்றியது.
Even Aaron, the leader, got corrupted and made this cow in Exodus 32.
யாத்ராகமம் 32 அதிகாரத்திலே பார்க்கிறோம், ஆரோன் என்கிற அந்த தலைவன் கூட அவன் அசுசிப்பட்டு விட்டான். அவனும் இந்த பொன் கன்றுக்குட்டியை வணங்குவதற்கு உதவி செய்து விட்டான்.
If a leader is not a strong leader, he can be influenced by these very strong people who come to the church.
ஒரு தலைவர் நல்ல ஒரு வலிமையான தலைவரா இல்லாவிட்டால் இந்த சிறு சிறு கூட்டத்தாராலே இவர் அவர்கள் செல்வாக்கை செலுத்தி இவரை வழிதவர செய்து விடுவார்கள்.
Aaron was a leader, but he was not a strong leader because he didn't know God.
ஆரோன் தேவனை அறியாதவனாய் இருந்தபடினாலே அவன் ஒரு வலிமையான தலைவனாய் இல்லாமல் போய்விட்டான்.
There are some elders like that who don't know God.
இப்படி சில மூப்பர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் தேவனை அறியாதவர்களாய் இருக்கிறார்கள்.
They are influenced by certain strong people in their church.
தங்களுடைய சபையிலே இருக்கக்கூடிய சில வலிமையானவர்கள் தங்கள் மீது செல்வாக்கை செலுத்தும்படி அனுமதித்து விடுகிறார்கள்.
The strong people tell them something and they change the direction in which the church is going.
இந்த வலிமையான ஒரு சிலர் செல்லுகிற காரியத்தை வைத்து சபையின் திசையை இவர்கள் தீர்மானிக்கிறார்கள்.
That is what happened to Aaron.
இதுதான் ஆரோனுக்கு நடந்தது.
Because Moses, the leader, had gone up to the mountain.
மோசே அந்த தலைவர் இப்பொழுது மலை மீது சென்று விட்டார்.
Moses was younger than Aaron.
மோசே ஆரோனை காட்டிலும் வயதிலே இளைஞனாக இருந்தார்.
He knew God.
ஆனால் அவர் தேவனை அறிந்திருந்தார்.
And when he came down,
அவர் கீழே வந்தபொழுது
one man, he stood against the whole church.
அந்த முழு சபைக்கும் விரோதமாக ஒரு மனிதன் எதிர்த்து நின்றார்.
And he said, you're all idolaters.
எல்லாரும் விக்கிரகாரணக்காரர் என்று சொன்னார்.
Kill all the idolaters.
விக்கிரகாரணக்காரர் எல்லாரும் கொன்று போடு.
Who's going to stand with me?
என்னோடு நிற்கிறவர்கள் யார்?
A few people, the sons of Levi, came and stood with Moses.
லேவியர் லேவியினுடைய புத்திரர்கள் அவர்கள் மட்டுமே மோசே இடத்தில் வந்து நின்றார்கள்.
God was so happy with that.
இதன் நிமித்தமாய் தேவன் மிகவும் மகிழ்ச்சியாக
இருந்தார். He told the tribe of Levi, okay, you will be my priests from now on forever.
இப்பொழுதிலிருந்து என்றென்றைக்கும் நீங்களே எனக்கு ஆசாரியர்களாய் இருப்பீர்கள் என்று சொல்லும் அளவுக்கு தேவன் சந்தோஷப்பட்டார்.
You know, out of the 12 tribes of Israel, God chose one tribe to be the priest.
இந்த 12 இஸ்ரவேல் கோத்திரத்தாரின் மத்தியிலே தேவன் ஒரு கோத்திரத்தாரை தமக்கு ஆசாரியர்களாய் இருக்கும்படியாக தேர்ந்து கொண்டார்.
How did he choose that one tribe?
இந்த ஒரு கோத்திரத்தை எதன் அடிப்படையில் தேவன் தேர்வு செய்தார்?
Did he put 12 names into some vessel and take out one name?
12 கோத்திரங்களின் பெயரை எழுதி ஒரு பாத்திரத்தில் போட்டு நன்றாக குலுக்கி அதில் ஒரு பெயர் எடுத்தாரா?
No.
இல்லை.
He saw who were the ones who stand with Moses against all this idolatry.
இந்த விக்கிரக ஆராதனைக்கு விரோதமாக மோசேயோடு கூட நிற்கத்தக்கவர்கள் யார் என்பதை அவர் பார்த்தார்.
That's why he chose them.
ஆகவே தான் அவர்களை தேர்ந்தெடுத்தார்.
It's the same today.
இன்றைக்கும் இதே போல தான் இருக்கிறது.
There are many leaders like Aaron who don't know God.
தேவனை அறியாத ஆரோனை போல அநேக தலைவர்கள் இருக்கிறார்கள்.
They listen to the voice of the majority.
அவர்கள் பெரும்பான்மையான மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை குறித்து அவர்களை கேட்டு அதன்படி செய்வர்களாக இருக்கிறார்கள்.
What do most people in our church want?
நம்முடைய சபையில் இருக்கக்கூடிய அதிகப்படியான மக்களுக்கு எது தேவை என்று எண்ணுகிறார்கள்.
Let us do that.
நாம் அதை செய்வோம் என்று சொல்கிறார்கள்.
Do most people in our church, we say we should go this way. Let us go this way.
சபையில் உள்ள அநேகர் இந்த வழியிலே செல்ல வேண்டும் என்று சொன்னால் சரி, நாம் அந்த வழியிலே செல்வோம் என்று தீர்மானிக்கிறார்கள்.
I'm talking about spiritual matters.
நான் ஆவிக்குரிய காரியங்களை குறித்து சொல்கிறேன்.
Not earthly matters.
பூமிக்குரிய காரியங்களை
குறித்து. The spiritual direction of a church cannot be determined by the majority of people in a church.
ஒரு சபையினுடைய ஆவிக்குரிய திசையை சபையில் உள்ள பெரும்பாலானவர்கள் தீர்மானிப்பது கிடையாது.
It has to be determined by those who know God.
தேவனை அறிந்தவர்கள் மட்டுமே தீர்மானிக்க வேண்டும்.
And if there is only one man who knows God, then he is the one who decides.
தேவனை அறிந்த மனிதன் ஒரே ஒருவர் தான் இருப்பாரே என்று சொன்னால் அவர் ஒருவர் தான் தீர்மானிக்கிறவர்.
It's a very sad thing.
இது துக்கமான விஷயம்.
But there are very few people who know God.
ஆனால் தேவனை அறிந்தவர்கள் வெகு சிலர் தான்
இருக்கிறார்கள். Most people just listen to what is the majority of people say.
அநேகர் பெரும்பான்மையானவர்கள் என்ன சொல்கிறார் என்பதை கேட்பதற்கே கருத்துள்ளவர்களாக இருக்கிறார்கள்.
Then when a church goes like that, you know that the church has already gone astray from God.
இப்படி இந்த திசையை நோக்கி சபை செல்லுமானால் ஏற்கனவே தேவனை விட்டு பின்வாங்கி விட்டது என்று சொல்லலாம்.
That is why we need more and more people in our churches who know God, who know how to get along with God, get along with the scriptures and understand God's ways.
ஆகவே தான் தேவனோடு கூட தனித்து செல்லுகிற மக்கள் தேவனோடு கூட தேவனுடைய வார்த்தையிலே வைத்து ஆராய்ந்து பார்க்கிற தேவ பிள்ளைகள் நமக்கு இன்றைக்கு தேவை, தலைவர்கள் தேவை.
So when Moses came down, he destroyed that golden calf and again took Israel in the right direction.
ஆகவே மோசே கீழே வந்தபொழுது அந்த பொன் கன்றுக்குட்டியை அதை அழித்து போட்டான். பிறகு மீண்டும் இஸ்ரவேல் ஜனங்களை சரியான திசைக்கு எடுத்து சென்றான்.
There we see a lesson how one man with God could lead 600,000 people.
அங்கே நாம் பார்க்கிறோம் தேவனோடு கூட சேர்ந்த ஒரு மனிதர் 600,000 ஜனங்களை வழிநடத்தி செல்கிறதை நாம் காண்கிறோம்.
Even if all of them have another opinion.
மற்ற எல்லாருக்கும் கருத்துக்கள் வேறு விதமாக இருந்தாலும் கூட
we are going to go this way.
நாம் இந்த திசையை நோக்கி தான் செல்கிறோம்.
So we see here the danger of this mixed multitude.
ஆகவே பலஜாதியான கூட்ட கலப்பினுடைய ஆபத்தை நாம் இங்கே பார்க்கிறோம்.
And then we read of another time in Numbers chapter 11.
இன்னொரு கூட்டத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம், எண்ணாகமம் 11 அதிகாரம்.
They knew, this group of people now knew that they cannot make a cow and make people worship the cow.
இப்பொழுது இவர்கள் நாம் ஒரு பொன் கன்றுக்குட்டியை செய்து இவர்களை வணங்க வைக்க முடியாது என்பதை இந்த ஜாதியான கூட்டத்தார்
அறிந்திருந்தார். So the devil used this group to try another trick in the midst of God's people.
ஆகவே தேவ ஜனங்கள் மத்தியிலே பிசாசு இந்த கூட்டத்தை பயன்படுத்தி இன்னொரு உத்தியை கையாள ஆரம்பித்தான்.
It says in Numbers 11,
எண்ணாகமம் 11 அதிகாரம்,
the people became like those who complain of adversity in the hearing of the Lord, and the Lord heard it, his anger was kindled. Numbers 11 verse 1.
என்னாகமம் 11 அதிகாரம் 1 வசனத்திலே, ஜனங்கள் முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள், கர்த்தருடைய செவிகளில் அது பொல்லாப்பா இருந்தது என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய கோபம் மூண்டது.
Why did this happen?
ஏன் இது நடந்தது?
It says in verse 4, this mixed multitude was the group that had all these greedy desires, and they began to tell the sons of Israel, hey, we should be getting some meat, not just this manna every day.
இங்கே 4 வசனத்திலே வாசிக்கிறோம், அவர்களுக்குள் இருந்த பலஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சுள்ளவர்களானார்கள். அவர்கள் தான் இஸ்ரவேல் புத்திரருக்காக போய், நாம் இந்த மண்ணாவையே சாப்பிட்டுக் கொண்டிருக்க கூடாது, இறைச்சியை நாம் புசிக்க கொடுப்பவர் யார் என்று தூண்டிவிட்டார்கள்.
All the children of Israel were quite happy to eat the manna.
இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாருமே மன்னாவை புசிப்பதிலேயே சந்தோஷமாக திருப்தியாக இருந்தார்கள்.
But there was this little group in the church that was not really wholehearted.
ஆனாலும் சபைக்கு மத்தியிலே ஒரு சிறு கூட்டம் இருக்கிறது, அவர்கள் முழு இறுதியம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள்.
The same people who made the cow earlier.
ஏற்கனவே பொன் கன்றுக்குட்டியை செய்ய தூண்டின அதே ஜனங்கள்.
Now they say, we can't make the cow because people won't listen to us now.
இப்பொழுது மீண்டும் பொன் கன்றுக்குட்டியை செய்தால் ஜனங்கள் நமக்கு செவி கொடுக்க மாட்டார்கள் என்று அறிந்து கொண்டார்கள்.
Let us create some unhappiness here.
நாம் இங்கே சற்று சந்தோஷம் இல்லாத ஒரு நிலையை உண்டாக்குவோம்
என்று சொல்லுகிறார்கள்.
மூப்பர்கள் மத்தியிலே ஒரு குறையை கண்டுபிடிக்க அதை கிளப்புவோம் என்று சொல்லுகிறார்கள்.
We want some meat.
எங்களுக்கு இப்பொழுது இறைச்சி தேவை.
What is this? We are always eating manna. Verse 6, there's nothing to eat. Our appetite is gone. There's nothing at all to look except this manna.
இப்பொழுது பார்த்தாலும் மன்னாவையே புசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆறாம் வசனம், நம்முடைய உள்ளம் வாடி போகிறது, நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறு ஒன்றும் இல்லையே என்று சொல்லார்கள்.
In Egypt we had all these tasty cucumbers and melons and leeks and onions and garlic.
ஆனால் எகிப்திலே நமக்கு வெள்ளரி காய்கள் இருந்தது, குமட்டை காய்கள் இருந்தது, கீரைகள் என்று மச்சங்கள் எல்லாம் இருந்ததே என்று சொல்கிறார்கள். வெங்காயம், வெள்ளை பூண்டு.
And he made them so unhappy. This group made everybody unhappy.
இந்த நடுவில் இருந்த இந்த கூட்டமானது மற்ற எல்லா மக்கள் மத்தியிலேயும் ஒரு அதிருப்தியை, சந்தோஷமற்ற ஒரு நிலைமையை கொண்டு வந்து விட்டது.
And God punished them very severely.
தேவன் அவர்களை மிகவும் சீரிய முறையிலே தண்டித்தார்.
And that's what the devil tries to do in the church today also.
இன்றைக்கும் சபையிலே இதைத்தான் பிசாசு செய்ய முயற்சிக்கிறான்.
Use a small group of people to create some type of complaint.
ஒரு சிறு கூட்ட மக்களை ஒரு சில குறைகளை சொல்லுகிறவர்களாக தூண்டி விடுகிறான் பிசாசு.
That is the great danger when our numbers increase.
நம்முடைய எண்ணிக்கை பெருகும் பொழுது இதுதான் நம்முடைய மத்தியிலே காணப்படுகிற பெரிய அபாயமாக இருக்கிறது.
How shall we protect our churches from this mixed multitude?
இந்த அந்நிய பலஜாதியான கூட்டத்திலிருந்து எப்படி நம்முடைய சபையை பாதுகாப்பது?
That is one of the great questions that we need to face at this time.
இந்த காலகட்டத்திலே நாம் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு பெரிய கேள்விக்குறியாய் இது காணப்படுகிறது.
And as I see it, there is only one way.
நான் பார்க்கிற விதத்திலே ஒரே ஒரு வழிதான் இதற்கு உண்டு.
We need strong spiritual leaders.
நமக்கு வலிமையான ஆவிக்குரிய தலைவர்கள் தேவை.
Who are humble men of God.
தாழ்மையான தேவ மனிதர்களாய் இருப்பவர்கள் நமக்கு தேவை.
Who know God personally face to face like Moses.
மோசேயை போல தனிப்பட்ட விதத்திலே தேவனை முகமுகமாய் அறிந்த தலைவர்கள் நமக்கு தேவை.
Whose lives are clean.
தங்கள் வாழ்க்கையிலே சுத்தமுள்ளவர்கள்.
Who don't have any favorites in the church.
சபையிலே பட்சபாதம் பார்க்காதவர்கள்.
For whom all people are the same.
அவர்களை பொறுத்த மட்டும் எல்லாருமே சமம்தான்.
And who desire God.
தேவனை வஞ்சிப்பவர்கள்.
Who are disciples themselves.
தாங்களாகவே முதலாவது சிஷ்யர்களாய் வாழுகிறவர்கள்.
Who love Jesus with all their heart.
தங்கள் முழு இருதயத்தோடு கூட இயேசுவை நேசிக்கிறவர்கள்.
Who are not living for money.
பணத்துக்காக வாழாதவர்கள்.
Who are not living for their profession or their job or their house or anything.
தங்களுடைய வீட்டுக்காகவோ, தங்களுடைய வேலைக்காகவோ, தங்களுடைய மற்ற எந்த ஆதாயத்துக்காகவோ வாழாதவர்கள்.
They do their job, but that is only a means of earning a living.
அவர்கள் வேலை செய்கிறார்கள், அது பிழைப்புக்காக செய்யக்கூடிய வேலை மட்டுமே தான்.
That is the type of leaders we need.
இன்றைக்கு நமக்கு இப்படிப்பட்ட தலைவர்கள் தான் தேவை.
You know, Paul was a man who made tents to earn his living.
பவுல் தன்னுடைய வயிற்று பிழைப்புக்காக கூடாரத் தொழில் செய்கிறவராக இருந்தார்.
But if you were to ask Paul, Paul, what is your job?
பவுலை பார்த்து உங்களுடைய வேலை என்ன என்று நீங்கள் கேட்டால்,
I'm an apostle.
நான் ஒரு அப்போஸ்தலன் என்று சொல்வார்.
Apostle, I thought you were a tent maker.
அப்போஸ்தலரா, நீங்கள் கூடாரத் தொழில் செய்கிறவர் என்று நான் எண்ணினேன்.
Oh, tent making, that is only to earn my living.
கூடாரத் தொழிலா, அது என்னுடைய வயிற்று பிழைப்புக்காக தான், அவ்வளவுதான்.
My job is an apostle.
என்னுடைய வேலையோ அப்போஸ்தல வேலை.
How many brothers in our churches feel like that?
நம்முடைய சபைகளில் எத்தனை சகோதரர்கள் இப்படி தங்களுடைய காரியங்களை பார்க்கிறார்கள்?
What is your job?
உங்களுடைய வேலை என்ன சகோதரனே?
My job is to build the church of Jesus.
என்னுடைய வேலை இயேசு கிறிஸ்துவின் சபையை கட்டுகிற பணி.
Oh, I thought you were working in a mill.
நீங்கள் மில்லிலே வேலை செய்வீர்கள் என்று நான் எண்ணினேன்.
Oh, I thought you were a teacher.
நீங்கள் டீச்சர் என்று நான் எண்ணினேன்.
No, that is only to earn my living.
இல்லை இல்லை, அது சாப்பிடுவதற்காக மட்டும், தேவளை சந்திப்பதற்காக.
My job is to build the church of Jesus Christ.
என்னுடைய பணி கிறிஸ்துவின் திருச்சபையை கட்டுவதுதான்.
God needs such people.
இப்படிப்பட்டவர்கள் தேவனுக்கு தேவை.
Who do a job to support their family.
தங்களுடைய குடும்பத்தை தாங்கும்படியாக ஒரு வேலை செய்கிறவர்கள்.
That is not the main thing.
அது பிரதானமான காரியம் அல்ல.
The main thing is to build the church of Jesus.
பிரதானமான காரியமானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சபையை கட்டுவதாகும்.
Otherwise,
இல்லாவிட்டால்,
when they get a better job somewhere else, they'll go there.
வேறு நல்ல வேலை கிடைத்துவிட்டால் அங்கே போய் விடுவார்கள்.
There'll be more salary over there. Let me go there.
அங்கே அதிக சம்பளம் கிடைக்கிறது, ஆகவே நான் அங்கே போகட்டும் என்று சொல்கிறார்கள்.
Now, Paul would never go to one place because the tents are being sold for better price over there.
இவர் செய்கிற இந்த கூடாரத்தினுடைய பொருட்கள் எல்லாம் அந்த இடத்துல நல்ல விலை கிடைக்கிறபடினாலே பவுல் அதன் அடிப்படையில் அவர் இடத்தை மாற்ற மாட்டார்.
Can you imagine Paul going to one place because the price of tents is higher there, he can make more money there.
இந்த கூடாரத்தை விற்பதற்கு ஒரு இடத்துல நல்ல விலை போகிறது என்று சொல்லி அவர் தன்னுடைய வேலை இந்த இடத்தை விட்டு மாட்டி அந்த இடத்துக்கு செல்வாரா? பவுல் கற்பனை செய்து பார்க்க முடியுமா?
That is a secondary thing.
அவர் அதற்கு அந்த காரியமானது பவுலை பொறுத்தவரை இரண்டாம் காரியம் தான்.
If I get less money for tents, then I will live little more simply. I won't buy any extra clothes. I'll eat simple food. But I am here to build the church of Jesus Christ.
எனக்கு இந்த இடத்திலே கூடாரமானது சற்று கம்மியான விலைக்கு விற்றாலும் பரவாயில்லை. நான் என்னுடைய வாழ்க்கை முறைகளை சற்று குறுக்கி கொள்கிறேன். எளிமையாய் வாழ்ந்து நான் இயேசுவின் சபையை கட்ட வேண்டும்.
They will refuse transfer, refuse promotion because they want to build the church of Jesus.
வேலை உயர்வு எனக்கு வேண்டாம், வேலை மாற்றம் எனக்கு வேண்டாம், எவ்வளவு ஆதாயம் இருந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி நான் இயேசுவின் சபையை கட்ட வேண்டும், அதுதான் பிரதான பணி என்று சொல்கிறவர்கள்.
When God sees one man like that,
இது போல ஒரு மனிதனை தேவன் பார்த்தால்,
He will use that man to build his church.
அவர் தம்முடைய சபையை கட்டுவதற்கு இப்படிப்பட்ட மனிதனை பயன்படுத்துவார்.
But you say, well, if I don't seek promotion, how will I be able to take care of my children's education? I have to pay for their college and what not.
எனக்கு வேலை உயர்வு எதிர்பார்க்கவில்லை என்று சொன்னால் என்னுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் கல்லூரி கட்டணத்தை எப்படி நான் கட்டுவேன்? அவர்களுக்கு துணிமணிகளை எப்படி வாங்கி கொடுப்பேன்? செலவுகளை எப்படி சமாளிப்பது?
Where is your faith in God? If you honor him, you think he will not honor you?
நீங்கள் அவரை கனமண்ணினால் உங்களை அவர் கனம் பண்ண மாட்டாரா? உங்களுடைய விசுவாசம் எங்கே போயிற்று?
God is my witness.
தேவனே என்னுடைய சாட்சி.
For 40 years,
40 ஆண்டுகளாக,
I have never sought what is good for my children. I have sought what is good for the church.
என்னுடைய பிள்ளைகளுக்கு எது நன்மையோ அதை நான் தேடவில்லை, சபைக்கு எது நன்மையோ அதை நான் தேடினேன்.
I did not go where I could get money.
எனக்கு பணம் எங்கே கிடைக்கும் அங்கே நான் செல்லவில்லை.
I went where God wanted me to go to glorify his name and build his church.
அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருடைய சபையை கட்டும்படியாய் தேவன் எங்கே என்னை போகச் சொன்னார் அங்கே நான் போனேன்.
Did God make my children suffer because of that?
இதன் நிமித்தமாய் என்னுடைய பிள்ளைகள் இப்பொழுது கஷ்டப்படுவதற்கு தேவன் விட்டு விட்டாரா?
Not at all.
இல்லவே இல்லை.
God will honor you if you honor him.
நீங்கள் அவரை கனமண்ணினால் தேவன் உங்களை கனமண்ணுவார்.
You seek his kingdom first and not your own gain, all the other things in life will be added to you.
உங்களுடைய சொந்த ஆதாயத்தை தேடாமல் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடினால் மற்ற எல்லா காரியங்களும் உங்கள் வாழ்க்கையிலே கூட கொடுக்கப்படும்.
That is faith.
இதுதான் விசுவாசம்.
I believe in God.
நான் தேவனிலே நம்பிக்கையாய் இருக்கிறேன்.
If I honor him, he'll honor me.
நான் அவரை கனமண்ணினால் அவர் என்னை கனமண்ணுவார்.
If I take care of his family, he will take care of my family.
அவருடைய குடும்பத்தை நான் பொறுப்படுத்திக் கொண்டால் அவர் என்னுடைய குடும்பத்தை பொறுப்படுத்திக் கொள்வார்.
I can testify to that.
இதற்கு நான் சாட்சி பகர முடியும்.
I've tried to take care of God's family, but God has taken much better care of my family.
நான் தேவனுடைய குடும்பத்தை பொறுப்படுவதற்கு பிரயாசம் பண்ணியிருக்கிறேன், ஆனால் அதை காட்டிலும் மேன்மையான விதத்தில் என்னுடைய குடும்பத்தை அவர் பொறுப்படுத்திக் கொண்டார்.
I remember even in the days 35 years ago when my wife and I were very very poor.
35 ஆண்டுகளுக்கு முன்பாக நானும் என்னுடைய மனைவியும் மிகவும் ஏழைகளாக இருந்தோம்.
I said we will honor God, we will not seek for money.
பணத்தை ஒரு காலம் தேடி போக மாட்டோம், தேவனை கனமண்ணுவோம் என்று தீர்மானம் பண்ணினோம்.
And today we don't regret that.
இன்றைக்கு அதை குறித்து நாங்கள் வருத்தப்படுவதே இல்லை.
It says about Jesus in Acts 10:38.
அப்போஸ்தலர் 10:38 லே இயேசுவை பற்றி சொல்லியிருக்கிறது.
Jesus went about doing good.
இயேசு நன்மை செய்கிறவராகவே சுற்றிருந்தார்.
And delivering people from the devil.
பிசாசினிடத்திலிருந்து ஜனங்களை விடுதலை ஆக்கி கொண்டார்.
God needs people like that who will follow in the footsteps of Jesus.
இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றக்கூடிய மக்கள் என்று இயேசுவுக்கு தேவை.
At the end of your life it must be written on your tombstone.
உங்களுடைய வாழ்க்கையின் முடிவிலே உங்களுடைய கல்லறையில் எழுதப்பட்டிருக்க வேண்டும்.
He went about doing good and delivering people from the power of the devil.
இவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றித்திரிந்து ஜனங்களை பிசாசுடைய பிடியிலிருந்து விடுதலை ஆக்கினவர்.
Not he went around making money and getting a name for himself.
இவர் பணத்தை சம்பாதிப்பதற்காக பல இடங்களுக்கு சென்று தனக்கென்று ஒரு நல்பெயரை சம்பாதித்தார் என்று எழுதப்படக்கூடாது.
So he took care of his family in a good way.
ஆகவே தன்னுடைய குடும்பத்தை அவர் நன்றாக பொறுப்படுத்திக் கொண்டார் என்று எழுதக்கூடாது.
I don't want that written on my tombstone.
என்னுடைய கல்லறையிலே இப்படிப்பட்ட எழுத்துக்கள் பொறிக்கப்பட நான் விரும்பவில்லை. உங்களுடைய கல்லறையிலேயும் இப்படிப்பட்ட காரியங்கள் எழுதப்பட தேவையில்லை.
He went about glorifying God.
இவர் தேவனை மகிமைப்படுத்தி நன்மை செய்கிறவராக சுட்டித் திரிந்தார் எழுதப்பட வேண்டும்.
Must be written on your tombstone. He never sought his own in anything.
எந்த ஒரு காரியத்திலும் இவர் தனக்கானதை தேடவே இல்லை என்றுதான் கல்லறையில் எழுதப்பட வேண்டும். இவர் தேவ சுத்தத்தை தேடினார்.
And God added everything he needed for him.
அவருக்கு தேவையான சகல காரியங்களையும் தேவன் கூட கொடுத்தார்.
Oh, you're a blessed man if you've lived like that.
இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும்போது எவ்வளவு பாக்கியமற்ற ஜனங்களாய் இருப்பீர்கள்.
God needs such people in our church.
நம்முடைய சபைகளிலே இப்படிப்பட்ட ஜனங்கள் தேவை.
To keep the church pure.
சபையை பரிசுத்தமாய் பாதுகாக்கிறவர்கள்.
And when the standard of the eldership goes down, the standard of the church goes down.
மூப்பருடைய தரமானது குறையே குறைய சபையினுடைய தரமும் குறைந்து கொண்டே போகும்.
You read in the seven churches in Revelation chapter 2 and 3.
வெளிப்படுத்தின விசேஷம் 2 3 அதிகாரங்களிலே சொல்லப்பட்ட ஏழு சபையினுடைய நிலைமைகளை வாசித்து பாருங்கள்.
The message was to the elders of each church.
ஒவ்வொரு சபைக்கும் சொல்லப்பட்ட செய்தியானது பிரதானமாக மூப்பருக்கு சொல்லப்பட்டது.
And the message to the church is the same.
சபைக்கும் சபையின் மூப்பருக்கும் ஒரே செய்திதான்.
To the elder.
மூப்பருக்கு எழுதுகிறதாவது.
You have left your first love.
உன் ஆதி அன்பை விட்டாய்.
To the church.
சபைக்கும்.
You have also left your first love.
நீங்களும் ஆதி அன்பை விட்டீர்கள்.
To the elder.
மூப்பனுக்கு.
You are running after money like Balaam.
பிலையாமை போல பணத்தின் பின்னாய் போய் கொண்டிருக்கிறாய்.
To the church, you also are all running after money like Balaam.
சபைக்கும் அதே செய்தி, நீங்கள் எல்லாரும் பணத்தின் பின்னாக போய் கொண்டிருக்கிறீர்கள்.
To the elder in Laodicea.
லவோதிக்கேயா சபையின் மூப்பனுக்கு.
You are wretched, miserable, poor, blind, naked.
நீ தரித்திரனும் நிர்வாணியும் குருடனும் நீ குருடமாய் இருக்கிறாய்.
The church, you are also wretched, miserable, poor, blind and naked.
சபைக்கு மறக்கக்கூடிய செய்தி, நீயும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் நிர்வாணியும் குருடனும் தரித்திரனுமாய் இருக்கிறாய்.
To the elder in Philadelphia.
பிலதெல்பியா மூப்பனுக்கு சொல்லக்கூடிய செய்தி.
Oh, you are so faithful even though you have little strength.
உனக்கு கொஞ்ச பலம் இருந்தும் நீ உண்மையுள்ளவனாய் இருக்கிறாய்.
You will become a pillar in God's house.
தேவனுடைய வீட்டிலே நீ ஒரு தூணாய் மாறுவாய்.
To the church.
சபைக்கு.
In Philadelphia.
பிலதெல்பியா சபைக்கு.
You have a little strength but you are so faithful.
இருக்கக்கூடிய பலம் கொஞ்சமாய் இருந்தாலும் நீ தேவனுக்கென்று உண்மையுள்ளவனாய் இருக்கிறாய்.
Every time we see one thing.
ஒவ்வொரு முறையும் ஒரே ஒரு காரியத்தை பார்க்கிறோம்.
The church becomes like the elder brother.
அந்த சபையானது தன்னுடைய சபையினுடைய மூப்பரை போலவே மாறுகிறது.
That is the last message we get about the church in Revelation.
வெளிப்படுத்தின விசேஷத்திலே சபைகளை குறித்து வரக்கூடிய கடைசி செய்தி இதுதான்.
And in 30 years that I have traveled around I've seen the same thing in our
30 ஆண்டுகளாக நான் பல இடங்களுக்கு பிரயாணம் செய்து கொண்டு பார்க்கிறேன். நான் அதை தான் நான் பார்க்கிறேன்.
Every church becomes like its elder brother.
ஒவ்வொரு சபையும் தன்னுடைய மூப்பரை போலவே மாறுகிறது.
The elder brother is wholehearted the church will be wholehearted.
மூப்பர் முழுவதுமாய் இருந்தால் சபையும் முழுவதுமாய் மாறும்.
Elder brother has got some secret other desires the church will also be like that.
மூப்பருக்கு ரகசியமாக அந்தரங்கத்திலே சில ஆசைகள் இருக்குமே என்றால் சபையும் அப்படிப்பட்டதாய் மாறுகிறது.
What I learned from Revelation chapter 2 and chapter 3 is
வெளிப்படுத்தின விசேஷம் 2 3 அதிகாரங்களில் நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்?
Tremendous responsibility falls upon the elder brother.
மிகப்பெரிய பொறுப்பு மூப்பர்கள் மத்தியிலே தான் இருக்கிறது.
Very big responsibility.
மிகப்பெரிய பொறுப்பு.
Because the church is going to become like you.
ஏனென்றால் சபையானது உங்களைப் போல மாறப் போகிறது.
When Moses was there the Israel could go in one direction.
மோசே இருந்தபொழுது இஸ்ரவேல் தேசமானது ஒரு திசையை நோக்கி செல்கிறது.
Moses went away just for 6 weeks, 40 days.
6 வாரங்கள் 40 நாள் மோசே சற்று போய் விட்டார்.
And the whole Israel started going astray after Aaron because he was a weak man.
முழு இஸ்ரவேலும் வழிவிலகி போய் விட்டது. ஆரோனும் அவன் பலவீனமான ஒரு தலைவனாய் இருந்து விட்டார்.
Aaron was a good man but he was a very weak man.
ஆரோன் நல்ல ஒரு மனிதர்தான் ஆனால் அவர் பலவீனமான மனிதராய் இருந்தார்.
He was not an immoral man.
அவர் ஒழுக்கமற்ற ஒரு மனிதனா இல்லை.
But he was not strong enough to tell people that's not the way to go.
இந்த வழியிலே போக கூடாது என்று சொல்லக்கூடுவதற்கு சொல்லக்கூடிய அளவுக்கு தைரியம் இல்லை அவருக்கு.
He was an elder who wanted to be popular.
அவர் பிரபலமாக வேண்டும் என்ற விருப்பம் கொண்ட ஒரு மூப்பரை போல இருக்கிறார்.
Moses didn't want to be popular.
மோசே பிரபலமாக வேண்டும் என்று விரும்பவில்லை.
He wanted to please God.
தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்று விரும்பினார்.
That is how we can preserve the church.
இப்படித்தான் நாம் சபைக்கு ஊழியம் செய்ய வேண்டும்.
We need godly elder brothers.
நமக்கு தேவ பக்தியுள்ள மூப்பர்கள் தேவை.
And as our elder brothers get older and older and older.
நம்முடைய மூப்பர்களுக்கு வயதாக வயதாக வயதாக.
We need another generation coming up underneath them who are also wholehearted like Joshua who could take over from Moses.
யோசுவாவை போல இளைய தலைமுறையிலே தலைவர்கள் உருவாக வேண்டும்.
People like Joshua who are always spending time with Moses to learn how this man stood for God.
Indha manidhar devanukkendru eppadi nindrar endru kattrukolla mudiyaga adikkadi Moses inadathile nerathai selavu seidha manidhargal thevai.
And that is the challenge that comes to our young people.
Nammudaiya valibargalukku ippadi patta saval dhaan ungalai nokki vandu kondirukkirathu.
Young people who are wholehearted, who know the scriptures.
Mulugiradhiya mudiya valibargal vedathai arindhu kolla vendum endru viruppamulla thudippulla valibargal.
To keep the church pure in the next generation.
Varakkudiya sandhadhiyile sabaiye parisuthamai paadhukakkudiya baaram konda valibargal.
Now you may think, well, our elders in Tamil Nadu are not all that old.
Tamil Nadu ulla mupporalukkellam innum vayadagavulle endru neengal ennalam.
Yeah, but you don't train a leader in 1 year.
Anal oru thalaivanai oru varshathile payichi elithu vida mudiyuma?
It takes 10 years to make a leader.
Oru thalaivanai uruvaakkuvadharku 10 aandugal pidikkirathu.
So if you start now, maybe in 10 years you'll be ready to be a leader.
Ippozhudhe neengal aarambithal innum 10 aandugal kazhithu 10 aandugal kazhiyum pozhudhu neengal oru thalaivanai maaralam.
In 10 years from now, some of your Tamil Nadu elders will be quite old.
Ippozhudhilirundhu 10 aandugal kazhithu Tamil Nadile oru sila mupparkal vayadagi vidugirargal.
I tell you, we need strong leadership.
Namakku valimiyana thalaimathuvam thevai endru ungalukku solugiren.
Godly men and women also.
Devanukku strigalum thevai purusharalum thevai.
Because these godly men need good wives.
ஒவ்வொரு தேவபக்தி உள்ள மனிதனுக்கும் ஒரு நல்ல மனைவிமார்கள் தேவைப்படுகிறார்கள்.
I know what a tremendous help in my ministry it has been to have a good wife.
என்னுடைய வாழ்க்கையிலே நல்ல மனைவியை பெற்றுக்கொண்டபடினாலே என்னுடைய ஊழியத்திற்கு எவ்வளவு பெரிய உதவியா இருக்கிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன்.
Also willing to sacrifice for the Lord's sake.
அவர்களும் தேவனுக்காக தியாகம் பண்ணக்கூடிய மனப்பான்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
If I had a wife who was always complaining, oh we got to travel here, we got to go here, you're doing this, you're doing that.
என்ன எப்ப பார்த்தாலும் பிரயாணம் பண்ணிக்கொண்டே இருக்கீங்க, நானும் பிரயாணம் பண்ண வேண்டியதா இருக்கு, எனக்கு அந்த கஷ்டமா இருக்கு இந்த கஷ்டமா இருக்கு என்று சொல்லி எப்பொழுது பார்த்தாலும் குறை சொல்லிக் கொண்டே இருந்தால்
I think my life would have been difficult.
என்னுடைய வாழ்க்கை முழுவதும் கடினமுள்ளதாக மாறி இருந்தது.
That's why God needs a lot of godly young sisters.
ஆகவே தான் அநேக தேவ பக்தி உள்ள இளைய சகோதரிகள் தேவனுக்கு தேவை.
Who will be good wives to these godly young brothers who are we who are parents need to work with our children.
ஆகவே தான் பெற்றோராக இருக்கிற நாம் நம்முடைய பிள்ளைகளோடு கூட சேர்ந்து கிரியை செய்ய வேண்டியதாக இருக்கிறது.
Work with them that they will become godly.
இவர்கள் தேவ பக்தி உள்ள மாற வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட அவளோடு கூட பிரயாசப்படுங்கள்.
The other thing we have to do is we have to constantly preach discipleship in the church.
சபையில் இன்னொரு காரியம் செய்ய வேண்டி இருக்கிறது, தொடர்ந்து சீஷத்துவத்தை பிரசங்கித்துக் கொண்டே இருக்க வேண்டி இருக்கிறது.
That you got to love Jesus with all your heart.
முழு இதயத்தோடு கூட நீங்கள் இயேசுவை நேசிக்க வேண்டியவர்களாக
இருக்க வேண்டும். You must come to a living faith in Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள ஜீவனுள்ள விசுவாசத்துக்குள்ளாக நீங்கள் வர வேண்டி இருக்கிறது.
I don't know whether all of you here understand the basis on which we can be saved.
நாம் எந்த அடிப்படையிலே ரட்சிக்கப்பட முடியும் என்பதை இங்கு இருக்கிற எல்லாருமே அறிந்திருக்கிறீர்களா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை.
This is like a kindergarten lesson, like learning ABC.
ABC கற்றுக்கொள்வது போல இது LKG பாடம்.
But sometimes we think everybody in the church has understood it.
சில சமயத்தில் எல்லாருமே விளங்கி கொண்டார்கள் என்று நாம் எண்ணுகிறோம்.
But if you want to find out,
நாம் கண்டுபிடிக்க வேண்டுமானால்,
you just go to some of the brothers in your church.
உங்கள் சபையில் உள்ள ஒரு சில சகோதரர்களிடத்திலே சென்று பாருங்கள்.
And ask them.
அவர்களை பார்த்து கேளுங்கள்.
Supposing an unbeliever came to you and said to you, I want to be saved. What will you tell them?
ஒரு அவிசுவாசி உங்கள் வீட்டுக்கு வருகிறார், நான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்வீர்கள் என்று நீங்கள் கேட்டால்,
I think many people in your church will not be able to explain the simple message of salvation.
இந்த ரட்சிப்பின் எளிய செய்தியை உங்கள் சபையில் இருக்கக்கூடிய அநேகருக்கு விளக்கி சொல்ல முடியாது என்று நான்
எண்ணுகிறேன். What does that prove?
இது எதை நிரூபிக்கிறது?
That proves that some of these brothers whom you think are very good brothers, they don't even know the simple message of salvation.
நல்ல சகோதரர்கள் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களே, அவர்களுக்கு இந்த ரட்சிப்பின் எளிய செய்தி கூட தெரியவில்லை.
There's a verse in Proverbs which says to the shepherds, you must know the condition of your flock.
உன் ஆடுகளுடைய நிலைமையை நன்றாய் அறிந்து கொள் என்று சொல்லி மேய்ப்பனுக்கு வரக்கூடிய ஒரு செய்தி நீதிமொழிகளிலே காணப்படுகிறது.
You know the condition of your flock.
உங்களுடைய மந்தையினுடைய நிலைமையை அறிந்திருக்கிறீர்களா?
I want to tell you seriously.
நான் சீரிய முறையில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
When you get time, test this out with the some of the people in your church who've been there even for some years.
உங்களுடைய சபையில் இருக்கக்கூடிய ஒரு சில ஆண்டுகள் இருக்கக்கூடிய சகோதரர்களிடத்தில் போய் சோதித்து பாருங்கள்.
Ask them when you visit their home.
நீங்கள் அவர்கள் வீடுகளை சந்திக்கும் பொழுது கேட்டு
பாருங்கள். Talk to them alone.
நீங்கள் தனியாக அவர்களிடத்தில் பேசும் பொழுது.
Supposing I am an unbeliever.
நான் ஒரு அவிசுவாசியாக வருகிறேன்
என்று வைத்துக்கொள்ளுங்கள். I come to you and say I'm a sinner. I want to know salvation.
உங்களிடத்தில் வந்து நான் ஒரு பாவியாக இருக்கிறேன், இந்த ரட்சிப்பை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டால்,
What will you tell me?
நீங்கள் எனக்கு என்ன சொல்வீர்கள்?
What verses in scripture will you show me?
வேதத்திலிருந்து எந்த வசனங்களை எனக்கு காண்பிப்பீர்கள்?
I have a big doubt whether even 50% of the believers in your church will know the answer.
உங்களுடைய சபையில் இருக்கக்கூடிய குறைந்தபட்சம் 50% இந்த காரியத்தை அறிந்திருக்கிறாளா இல்லையா என்று எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கிறது.
Whose failure is that?
ஆகவே இதனுடைய
whose failure?
இதன் யாருடைய தோல்வி இது?
That is the failure of the elders. They have not taught clearly the way of salvation.
ரட்சிப்பின் வழியை தெளிவாய் போதிக்காத மூப்பருடைய தவறுதானது.
We can talk about spiritual growth so much.
ஆவிக்குரிய வளர்ச்சியை குறித்து அதிகமாக பேசிக்கொண்டிருக்கலாம்.
We must not have bitterness.
நாம் கசப்பைக்க
கூடாது. We must not have jealousy.
பொறாமை வைக்க கூடாது.
And we must be humble.
நாம் தாழ்மையா இருக்க வேண்டும்.
And so many good things we preach in the church right through the year.
வார வருஷம் முழுதுமாய் இப்படி பல நன்மைகளை நாம் போது நன்மையான காரியங்களை போதித்துக் கொண்டிருக்கலாம்.
How to be born again?
ஆனால் எப்படி மறுபடியும் பிறக்க வேண்டும்?
A lot of people may not know.
அநேகருக்கு இது தெரியாமல் இருக்கிறது.
Do you know this is actually true?
இது உண்மையான காரியம் என்று உங்களுக்கு தெரியுமா?
In one of our churches.
நம்முடைய சபைகளிலே ஒரு சபையிலே
there was a little 3-year-old child.
ஒரு 3 மாத குழந்தை இருந்தது.
This is not
3 வயது குழந்தை.
This is not in Tamil Nadu.
இது தமிழ்நாட்டுல இல்ல.
In another place.
வேற ஒரு இடத்துல.
They were having their conference in a Catholic seminary area.
ஒரு கத்தோலிக்க ரிட்ரீட் சென்டர்லே அவர்கள் ஒரு கான்ஃபரன்ஸை வைத்திருந்தார்கள்.
So one young sister carried this child was walking around during the in between meeting time.
அந்த கூட்டத்தின் இடைப்பட்ட நேரத்திலே இடைவேளைகளிலே ஒரு வாலிப சகோதரி இந்த 3 வயது குழந்தையை தொழிலே போட்டுக்கொண்டு சுற்றி பார்த்தாலாம்.
And took him before a crucifix statue of Christ hanging on the
cross. அங்கே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்குகிறது போல ஒரு சிலை இருந்ததாம். அந்த சிலைக்கு அருகாமையிலே இந்த குழந்தையை கூட்டிக் கொண்டு சென்றார்.
This child was maybe 4 or 5 years old.
இந்த குழந்தைக்கு 4 அல்லது 5 வயது இருக்கும் அந்த பிள்ளைக்கு.
And she asked this child.
அந்த வாலிப சகோதரி இந்த பிள்ளையை பார்த்து கேட்டார்.
You know who that is?
இந்த சிலையை காண்பித்து இது யார் தெரியுமா என்று கேட்டார்களாம்.
I don't know.
அந்த பிள்ளை சொல்லியது எனக்கு தெரியாது.
That was a real surprise to me.
எனக்கு இது மிகவும் ஆச்சரியத்தை உண்டாக்கியது.
5 years old and he doesn't know that Jesus died for his sins.
5 வயது ஆகிவிட்டது இயேசு தன்னுடைய பாவங்களுக்காக மரித்தார் என்று தெரியவே இல்லை.
Because all that he has heard in the church is don't be bitter, don't be jealous, don't be proud.
சபையிலே கேட்டதெல்லாம் நீங்கள் கசப்பு வைக்க கூடாது, நீங்கள் பொறாமை கொள்ள கூடாது, பெருமையை கொள்ள கூடாது
என்பதுதான். We should not be worldly, we should not love money.
பணத்தை நேசிக்க கூடாது, உலகத்தாரா இருக்க கூடாது.
We must be pure.
நாம் பரிசுத்தமாக இருக்க
வேண்டும். We must not lust with our eyes.
கண்களினால் நேசிக்க கூடாது.
We must love one another.
ஒருவரை நேசிக்க வேண்டும்.
Husbands must love their wives.
புருஷன் மனைவியை நேசிக்க
வேண்டும். And wives must be subject to their husbands.
மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும்.
But in all its life it never heard
தன்னுடைய வாழ்நாள் முழுதுமாய்
that you are a sinner and Jesus died for your sin.
நீ ஒரு பாவி, இயேசுனுடைய பாவங்களுக்காக மரித்தார் என்கிற செய்தியை கேள்விப்படவே இல்லை.
That really shocked me.
உண்மையாலுமே என்னை அதிர்ச்சியடைய வைத்தது.
Whenever I preach to the Sunday school children in our church in Bangalore.
பெங்களூர்ல எப்பொழுதெல்லாம் நான் சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கு போதிக்கிறேனோ
I don't tell them to get rid of bitterness and jealousy and pride.
அவர்கள் பொறாமை, பெருமை, கசப்பிலிருந்து விடுதலை ஆக வேண்டும் என்று நான் சொல்லுவதில்லை.
I give them the simple message of salvation.
நான் இரட்சிப்பின் எளிய செய்தியை அவர்களுக்கு சொல்கிறேன்.
How you can be born again.
நீங்கள் எப்படி மனம் திரும்ப முடியும், மறுபடியும் பிறக்க முடியும்?
We can think that all our children we tell them to be good and share their toys with others and so many good things.
நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல பிள்ளைகளாக இருக்க வேண்டும், உங்களுடைய விளையாட்டு ஜாமான்களை எல்லாம் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று பல நல்ல காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறோம்.
You can teach them all that and they can go to hell.
இவையெல்லாம் நீங்கள் கற்றுக் கொடுத்தும் நேரடியாக அவர்கள் நரகத்துக்கு போய்விடுவார்கள்.
Many of our children don't know the way of salvation.
நம்மிலே உள்ள அநேக பிள்ளைகளுக்கு ரட்சிப்பின் வழி தெரியாமல் இருக்கிறது.
Our children must understand the way of salvation when they are 3 years old.
நம்முடைய பிள்ளைகள் 3 வயதா இருக்கும் பொழுதே ரட்சிப்பின் வழி என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும்.
If they can learn ABC in a school, they can learn about Jesus dying for their sin.
பள்ளியிலே கற்றுக்கொள்ளும்பொழுது சபையிலே அவர்கள் இயேசுவின் பாவத்துக்காக மரித்தார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும்.
You cannot go to heaven by doing good.
நல்லவைகளை செய்வதனாலே ஒருவன் பரலோகத்துக்கு போக முடியாது.
That all your righteousness are like filthy rags.
உன்னுடைய நீதி எல்லாம் தேவனுடைய பார்வைக்கு முன்பாக அழுக்கான கந்தையாய் இருக்கிறது.
Let me ask you a question here.
இப்பொழுது ஒரு கேள்வி நான் உங்களுக்கு கேட்கிறேன்.
How many of you know Isaiah 64 verse 6?
உங்களில் எத்தனை பேருக்கு ஏசாயா 64 அதிகாரம் 6 வசனம் தெரியும்?
If you don't know that, please learn it today.
இந்த வசனத்தை நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் இன்றைக்காவது இந்த வசனத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். ஏசாயா 64 அதிகாரம் 6 வசனம்.
It says here.
இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
All of us have become like one unclean.
நாங்கள் அனைவரும்
All our righteous deeds are like a filthy garment.
நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம். எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது.
And the word used for filthy garment here.
இங்கே அழுக்கான கந்தை என்கிற வார்த்தையை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அல்லவா?
It's a special word.
அது ஒரு விசேஷித்த வார்த்தை.
I don't want to explain from the pulpit what it means, but it's talking about a very dirty, filthy garment, a filthy cloth which you will never use again.
நான் மேடையிலிருந்து அந்த கந்தை துணியை பற்றி விளக்க விரும்பவில்லை. அது மிகவும் மிகவும் அசுத்தமான துணி. அதை ஒரு காலம் இனி பயன்படுத்த வேண்டும் என்று நாம் எண்ணவே மாட்டோம்.
It's a type of cloth that a person will never use again.
இந்த விதமான துணி ஒரு காலம் இனி வாழ்க்கையில பயன்படுத்தவே மாட்டான். அது போல துணி.
You won't even wash it and use it again.
அந்த துணியை இனி துவைத்து பயன்படுத்த வேண்டும் போல உணரவே மாட்டோம்.
So filthy.
அவ்வளவு அழுக்கான துணி.
It's only fit for being thrown away.
அதை தூக்கி எறிவதை தவிர ஒரு வழியே இல்லை.
What is that a picture of?
இது எதை காண்பிக்கிறது?
That is a picture of our good deeds.
இது நம்முடைய நற்கிரியைகளை காண்பிக்கிறது.
Oh, not our bad deeds.
நம்முடைய கெட்ட கிரியைகள் அல்ல.
Our bad deeds are much worse.
நம்முடைய கெட்ட கிரியைகள் அதை காட்டிலும் கொடிதா இருக்கிறது.
Our good deeds,
நம்முடைய நற்கிரியைகள்,
are like this filthy cloth.
இந்த அழுக்கான கந்தை துணியை போல இருக்கிறது.
Do you know that?
உங்களுக்கு தெரியுமா?
So if you go to heaven and said I have done so many good things,
ஆகவே நான் பல நல்ல காரியங்களை செய்திருக்கிறேன் என்று நீங்கள் பரலோகத்திலே போய் சொன்னால்,
in your eyes those good deeds may look very nice.
உங்களுடைய கண்களில் வேண்டுமானால் அந்த நற்கிரியைகள் நன்றாக காணலாம்.
You helped your neighbors.
பகத்தி வீட்டுக்காரருக்கு உதவி செய்தீர்கள்.
You gave money to the church.
சபைக்கு பணத்தை கொடுத்தீர்கள்.
You came to the meetings.
கூட்டத்துக்கு வந்தீர்கள்.
All these are good works.
இவையெல்லாம் நல்ல
காரியங்கள் தான். But in God's eyes they are like this filthy cloth fit to be thrown away and burned.
ஆனால் தேவனுடைய கண்களிலே இவைகள் தூக்கி எறியப்பட்டு எரிக்கப்படுவதற்கான அழுக்கு துணிகள்.
So how can we stand before God? We're naked.
ஆகவே தேவனுக்கு முன்பாக எப்படி நாம் நிற்க போகிறோம்? நாம் நிர்வாணிகளாக இருக்கிறோமே.
Every human being is like that.
ஒவ்வொரு மனுஷன் வர்க்கத்திலே சேர்ந்த ஒவ்வொரு மனிதனும் அப்படி தான் இருக்கிறார்.
Do you know that in God's eyes there is no difference between Hindu, Muslim, Christian, atheist?
தேவனுடைய கண்களிலே இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவன், நாத்திகன் என்கிற வித்தியாசமே இல்லை.
You go to a hospital.
ஒரு மருத்துவமனைக்கு செல்லுங்கள்.
And you look at all the babies that are born there in the infant ward.
அந்த குழந்தைகள் மகப்பேறு மருத்துவமனையிலே அங்கே அப்பொழுதுதான் பிறந்திருக்கிற அந்த குழந்தைகள் எல்லாம் அந்த கட்டளை வைக்கப்பட்டிருக்கிறார்கள்.
Can you tell me which is the Christian, which is the Hindu, which is the Muslim, which is atheist?
அந்த பிறந்த குழந்தைகளை பார்த்து இவைகள் இந்த குழந்தைகள் எல்லாம் இந்து குழந்தைகள், இந்த குழந்தைகள் எல்லாம் கிறிஸ்தவர்கள், நாத்திகள் என்று நீங்கள் வகைப்படுத்த முடியும்?
They are all the same.
அந்த குழந்தைகளை பார்த்து எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கிறது.
When they grow up,
அவர்கள் வளர வளர,
you see them playing in the school, in the kindergarten, in the play field when they are 4 years old.
நான்கு வயதா இருக்கும் பொழுது, LKG படிக்கும் பொழுது அந்த பள்ளியிலே விளையாட்டு மைதானத்தில் விளையாடுவதை பாருங்கள்.
And you see them all fighting with each other.
எல்லாருமே சண்டை போடுகிறவர்களா
இருக்கிறார்கள். All grabbing the biggest toy for themselves.
எனக்கு தான் இந்த பந்து வேண்டும், எனக்கு தான் இந்த விளையாட்டு பொருள் வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எல்லாருமே சுருட்டுகிறவர்களா இருக்கிறார்கள்.
Can you tell me from there which is the Christian child and which is the Muslim child and which is the atheist child?
அந்த விளையாட்டு மைதானத்திலே பார்த்து எது கிறிஸ்தவ குழந்தை, எது இந்து குழந்தை, எது நாத்திக குழந்தை என்று சொல்ல முடியுமா?
They are all the same.
அவர்கள் எல்லாரும் ஒரே விதமாய் தான் இருக்கிறார்கள்.
Everybody is the same because we are all born from Adam.
நாம் எல்லாரும் ஆதாமிலிருந்து பிறந்தபடியால் எல்லாரும் ஒரே விதமாய் தான் இருக்கிறோம்.
Because the parents have got different religions, they train the children in different religions.
பெற்றோர்களுக்கு வித்தியாசமான மதத்திலே சார்ந்தவர்களாக இருக்கிறபடியாலே தங்களுடைய பிள்ளைகளை அதற்கேற்றவாறு பயிற்சி கொடுக்கிறார்கள்.
One fellow's name is Ramakrishnan.
ஒரு பையனுடைய பெயர் ராமகிருஷ்ணன்.
One fellow's name is Matthew.
இன்னொரு பையனுடைய பெயர் மேத்யூ.
And one fellow's name is Abdul Rahman.
இன்னொரு பையனுடைய பெயர் அப்துல் ரஹ்மான்.
The nature is all the same.
ஆனால் குணாதிசயம் தன்மையெல்லாம் ஒரே விதமாய் தான் இருக்கு.
One goes to the mosque, one goes to the temple, one goes to the church.
ஒருவன் கோயிலுக்கு போகிறான், ஒருவன் மசூதிக்கு போகிறான், ஒருவன் ஆலயத்துக்கு வருகிறான்.
What difference does it make?
என்ன வித்தியாசம் அது?
They are all behaving the same way.
அவர் எல்லாரும் ஒரே விதமாக நடந்து கொள்கிறார்கள்.
That's why the Bible says.
ஆகவே தான் வேதம் சொல்கிறது.
There is no difference.
வித்தியாசமே இல்லை.
All have sinned.
எல்லாரும் பாவம் செய்தார்கள்.
It doesn't matter.
அது ஒரு பொருட்டே இல்லை.
Out of these people,
இந்த மக்களின் மத்தியிலே
whom did Jesus die?
யாருக்காக இயேசு மரித்தார்?
He didn't die only for the Christian children.
கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு மட்டுமா இயேசு மரிக்கவில்லை?
No.
இல்லை.
Because there are no Christian children.
ஏனால் கிறிஸ்தவ பிள்ளைகள் என்றே கிடையாது.
All are sinners.
எல்லாரும் பாவிகள் தான்.
He died for sinners.
பாவிகளுக்காக அவர் மரித்தார்.
I remember once I was in a church one
ஒருமுறை நான் ஒரு சபைக்கு போயிருந்தேன்.
One nominal Christian family came to me at the end of the meeting.
அந்த கூட்டத்தின் முடிவில் ஒரு பெயர் கிறிஸ்தவ குடும்பம் என்னை வந்து சந்தித்தார்கள்.
I asked them, are you born again?
நீங்கள் மறுபடி பிறந்தவர்களா என்று கேட்டேன்.
Are you saved? Do you know the Lord?
நீங்கள் ஆண்டவரை அறிந்திருக்கிறீர்களா? ரட்சிக்கப்பட்டீர்களா?
No.
இல்லை.
But they're Christian names.
ஆனால் எல்லாருக்கும் கிறிஸ்தவ பெயர்கள் இருக்கிறது.
I said the trouble with you is this.
உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை இதுதான் என்று சொன்னேன்.
You are coming to Jesus as Christians.
நீங்கள் இயேசுவினத்திலே கிறிஸ்தவர்களாக வருகிறீர்கள்.
But Jesus did not die for Christians.
ஆனால் இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்களுக்காக மரிக்கவில்லை.
They were shocked to hear that.
அவர்கள் கேட்ட உடனே அதிர்ந்து போய் விட்டார்கள்.
Because no priest had ever told them that Jesus did not die for Christians.
கிறிஸ்தவர்களுக்காக இயேசு மரிக்கவில்லை என்று எந்த பிரசங்கியாரும் இதுவரை அவர்களுக்கு சொன்னதில்லை.
For whom did Jesus die?
இயேசு கிறிஸ்து யாருக்காக மரித்தார்?
He died for sinners.
அவர் பாவிகளுக்காக மரித்தார்.
So I said if you come to Jesus as a Christian, he'll say I didn't die for you.
கிறிஸ்தவனாக நீங்கள் இயேசுவினிடத்திலே வந்தால் இயேசு சொல்வார், உனக்காக நான் மரிக்கவில்லை.
You have to come to him as a sinner.
நீங்கள் அவரிடத்திலே பாவியாக வர வேண்டும்.
Many Christians today are like those Pharisees.
அநேக கிறிஸ்தவர்கள் அந்த நாளிலே வாழ்ந்த பரிசேயர்களைப் போல
இருக்கிறார். They came to Jesus and he said I didn't come for you people.
அவர்கள் இயேசுவினிடத்திலே வந்தார்கள், நான் உங்களுக்காக வரவில்லை என்று இயேசு சொல்லிவிட்டார்.
Not for you.
உங்களுக்காக வரவில்லை.
I came for these sinners.
நான் பாவிகளுக்காக வந்தேன்.
I want to be in that category.
நான் அந்த கூட்டத்தாரிலே நான் ஒருவனாக இருக்க விரும்புகிறேன்.
It's very difficult to acknowledge that.
இதை ஒத்துக்கொள்வது மிகவும் கடினமான காரியம்.
I remember in Bangalore once.
ஒருமுறை பெங்களூர்லே
somebody called me to go and pray for an old lady who was sick. I had never met her before.
வயதான ஒரு தாய்க்கு ஜெபிக்க முடியா என்னை கூப்பிட்டார்கள். இதற்கு முன்பாக நான் அந்த தாயை சந்தித்ததில்லை.
Nominal Christian from some Anglo-Indian family.
அவர்களும் ஒரு பேர் கிறிஸ்தவ குடும்பத்திலிருந்து வந்த ஒரு பேர் கிறிஸ்தவராக இருந்தார்கள்.
And I went to meet her. She was had cancer.
அவங்களுக்கு ஒரு புற்று வியாதி வந்திருந்தது. நான் அவளை சந்திக்க முடியாது சென்றேன்.
I want to give her the gospel.
அவளுக்கு சுவிசேஷத்தை சொல்ல விரும்பினேன்.
What shall I tell her first?
முதலாவது நான் என்ன சொல்ல வேண்டும்?
That Christ died for your sins.
உன்னுடைய பாவங்களுக்காக இயேசு மரித்தார் என்று சொல்லுவதா?
No.
இல்லை இல்லை இல்லை.
First I have to tell her you're a sinner.
முதலாவது நான் அவளுக்கு சொல்ல வேண்டியது நீங்கள் பாவி.
Then only she can appreciate Christ died for me.
அதற்கு பிறகு மட்டுமே இயேசு எனக்காக மரித்தார் என்பதை அவர்கள் உணர்ந்து பார்க்க முடியும்.
No use taking somebody to a doctor who is not sure that they are sick.
அவர்களுக்கு வியாதி இருக்கிறது என்றே நிச்சயம் இல்லை. அவர்களை மருத்துவரிடத்திலே கூட்டிக் கொண்டு போவதிலே பிரயோஜனம் இல்லை.
You have to drag them because they don't believe they are sick.
நீங்கள் கையை பிடித்து இழுத்து கொண்டு போக வேண்டும். இல்லாவிட்டால் அவர்கள் வரமாட்டார்கள். எனக்கு வியாதி இல்லை என்று சொல்வார்கள்.
First thing you have to convince them you are sick and your sickness is quite serious. That's why you need to go to a doctor.
முதலாவதாக உங்களுக்கு வியாதி இருக்கிறது. உங்கள் வியாதி கொடிய வியாதி என்று அவர்களை உணர்த்த வேண்டும். அதற்கு பிறகுதான் மருத்துவரிடத்திலே அழைத்து செல்ல வேண்டும்.
I tried to explain to her that she is a sinner.
ஆகவே அவர்கள் ஒரு பாவி என்பதை அவர்களுக்கு உணர்த்த முடியாது. நான் முயற்சித்தேன்.
How to explain that she has gone to a church every Sunday?
ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆலயத்துக்கு சென்றிருக்கிறார்கள். எப்படி இதை விளக்கி சொல்லுவது?
So I said to her.
நான் அவளை பார்த்து சொன்னேன்.
However good you may be in your eyes.
உங்களுடைய கண்களிலே நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் நல்லவர்களாக இருக்கலாம்.
However good you may be in the eyes of other people, your friends.
மற்றவர்கள் நண்பர்களுடைய கண்களிலேயும் பார்வைக்கும் நீங்கள் நல்லவர்களாக இருந்திருக்கலாம்.
In God's eyes.
தேவனுடைய பார்வையிலே
you are no better than the worst prostitute in Bangalore.
இந்த பெங்களூர்ல இருக்கக்கூடிய மோசமான வேசியை காட்டிலும் நீங்கள் நல்லவர்களே அல்ல என்று சொன்னேன்.
Now when you say something like that you must be ready to get a slap or something like that.
இப்படி நீங்கள் சொல்லும்போது கண்ணத்தில் ஓங்கி ஒரு அறை வாங்குவதற்கு தயாராக இருந்து கொள்ள வேண்டும்.
Before you tell that to people.
ஜனங்களிடத்தில் இதை சொல்வதற்கு முன்பதாக.
Imagine going to a respectable lady and telling her you are no better than the worst prostitute in Bangalore.
கண்ணியத்திற்குரிய ஒரு வயதான தாயாரிடத்தில் போய் பெங்களூரிலே உள்ள மோசமான வேசியை காட்டிலும் நீங்கள் மேன்மையானவர்கள் அல்ல என்று சொல்வதற்கு எவ்வளவு தைரியம் வேண்டும்?
I'm ready to get a slap also.
எனக்கு கண்ணத்தில் அறை வாங்குவதற்கு தயாராக நான் இருந்தேன்.
Supposing I tell you sisters.
நான் உங்களை பார்த்து சொல்கிறேன்.
You are no better than the worst prostitutes in Tamil Nadu.
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மோசமான வேசிகளை காட்டிலும் நீங்கள் நல்லவர்கள் அல்ல என்று உங்களுக்கு சொன்னால்
will you get offended?
நீங்கள் மனம் புண்படுவீர்களா?
Oh, how many of you will say that's right?
அல்லது எத்தனை பேர் ஆமாம் என்று சொல்வீர்கள்?
How many of I say to you brothers?
சகோதரர்களை உங்களை பார்த்து நான் சொன்னால்
you are no better than the worst murderers in Tamil Nadu.
தமிழ்நாட்டிலே உள்ள மோசமான கொலையாளர்களை காட்டிலும்
you know there
நீங்கள் நல்லவர்கள் அல்ல. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆலயத்துக்கு சென்றிருக்கிறார்கள் எப்படி இதை விளக்கி சொல்லுவது?
So I said to her,
நான் அவளை பார்த்து சொன்னேன்,
however good you may be in your eyes,
உங்களுடைய கண்களிலே நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் நல்லவர்களாக இருக்கலாம்,
however good you may be in the eyes of other people, your friends,
மற்றவர்கள் நண்பர்களுடைய கண்களிலேயும் பார்வைக்கும் நீங்கள் நல்லவர்களாக இருந்திருக்கலாம்,
in God's eyes,
தேவனுடைய பார்வையிலே
you are no better than the worst prostitute in Bangalore,
இந்த பெங்களூர்ல இருக்கக்கூடிய மோசமான வேசியை காட்டிலும் நீங்கள் நல்லவர்களே அல்ல என்று சொன்னேன்.
Now when you say something like that, you must be ready to get a slap or something like that.
இப்படி நீங்கள் சொல்லும்போது கண்ணத்தில் ஓங்கி ஒரு அறை வாங்குவதற்கு தயாராக இருந்து கொள்ள வேண்டும்.
Before you tell that to people.
ஜனங்களிடத்தில் இதை சொல்வதற்கு முன்பதாக.
Imagine going to a respectable lady and telling her you are no better than the worst prostitute in Bangalore.
கண்ணியத்திற்குரிய ஒரு வயதான தாயாரிடத்தில் போய் பெங்களூர்ல உள்ள மோசமான வேசியை காட்டிலும் நீங்கள் மேன்மையானவர்கள் அல்ல என்று சொல்வதற்கு எவ்வளவு தைரியம் வேண்டும்?
I'm ready to get a slap also.
எனக்கு கண்ணத்தில் அறை வாங்குவதற்கு தயாராக நான் இருந்தேன்.
Supposing I tell you, sisters,
நான் உங்களை பார்த்து சொல்கிறேன்,
you are no better than the worst prostitutes in Tamil Nadu,
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மோசமான வேசிகளை காட்டிலும் நீங்கள் நல்லவர்கள் அல்ல என்று உங்களுக்கு சொன்னால்,
will you get offended,
நீங்கள் மனம் புண்படுவீர்களா?
Oh, how many of you will say that's right,
அல்லது எத்தனை பேர் ஆமாம் என்று சொல்வீர்கள்?
How many of, if I say to you, brothers,
சகோதரர்களை உங்களை பார்த்து நான் சொன்னால்,
you are no better than the worst murderers in Tamil Nadu,
தமிழ்நாட்டிலே உள்ள மோசமான கொலையாளர்களை காட்டிலும்
you know there were
நீங்கள் நல்லவர்கள் அல்ல என்று சொன்னால்,
famous murderers in Tamil Nadu,
தமிழ்நாட்டிலே சில புகழ்பெற்ற கொலையாளிகள் இருக்கிறார்கள்,
you are no better than them,
அவர்களை காட்டிலும் நீங்கள் நல்லவர்கள் அல்ல,
will you accept it,
நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட முடியுமா, நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்களா?
Well, anyway, this lady was not willing to accept it.
ஆனால் இந்த வயதான தாய் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை.
No, 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 I'm not a bad woman.
இல்லை இல்லை, நான் அப்படி இல்லை என்று சொன்னார்கள்.
I have not committed adultery and all that.
என்னுடைய வாழ்நாள் காலத்திலே நான் வேசித்தனம் செய்யவில்லை.
You are no better in God's eyes than
தேவனுடைய கண்களிலே நீங்கள் நல்லவர்கள் அல்ல என்று சொன்னேன்.
Unless you accept that, I have no gospel for you.
இதை முதலாவதாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத பட்சத்திலே உங்களுக்கு என்று சொல்லுவதற்கு எனக்கு சுவிசேஷம் செய்தி இல்லை.
I tried for a long time to convince her.
அவளை உணர்த்துவதற்கு எவ்வளவோ நேரம் பிரயாசப்பட்டேன்.
I did not succeed.
என்னால் வெற்றி பெறவே முடியவில்லை.
She said, no, I am not.
இல்லை இல்லை இல்லை, நான் சரியாகத்தான் இருக்கேன் என்று
சொன்னார்கள். Then what to do?
பிறகு என்ன செய்வது?
Jesus did not come for her.
அவர்களுக்காக இயேசு வரவில்லை.
Jesus came for sinners.
இயேசு பாவிகளுக்காக தான் வந்தார்.
She is not willing to accept that.
இயேசு இப்படிப்பட்டவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு விருப்பமில்லை.
She is not willing to accept that she is a sinner.
இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை.
She is not willing to accept that she is a sinner.
நான் பாவி என்பதை ஒத்துக்கொள்வதற்கு தயாராக இல்லை.
What about you?
உங்களை குறித்து என்ன?
That's what we must tell our children.
இதை தான் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும்.
Jesus didn't come for good boys and girls, he came
நல்ல பையன்களுக்காக நல்ல பிள்ளைகளுக்காக இயேசு வரவில்லை.
கெட்டவர்களுக்காக, bad boys and girls,
கெட்ட பிள்ளைகளுக்காக கெட்ட பையன்களுக்காக தான் இயேசு வந்தார்.
All of you children are bad because you have done some wrong things.
பிள்ளைகளே பையன்களே, நீங்கள் எல்லாரும் நீங்கள் கெட்ட காரியத்தை செய்தபடினால் நீங்கள் எல்லாரும் கெட்டவர்களாக தான் இருக்கிறீர்கள்.
How shall we explain that to them?
இதை எப்படி நான் நம்ம அவர்களுக்கு விளக்கி சொல்வது?
Because there are so many good things in our children.
என்றால் நம்முடைய பிள்ளைகளிடத்தில் பல நல்ல காரியங்கள் காணப்படுகிறது.
Here's how we can explain it.
நாம் இப்படி விளக்கலாம்.
Here's a good glass of milk.
நல்ல ஒரு டம்ளர்ல பால் இருக்குது.
You put one drop of poison in it, the whole thing is spoiled.
அந்த முழு டம்ளர் பாலிலே நீங்கள் ஒரு சொட்டு விஷத்தை ஊட்டினால் முழு பாலும் வீணாய் போய்
விடும். You don't need to pour so much poison into it.
நிறைய விஷத்தை உள்ள போடணும் தேவையில்லை.
There is a poison called potassium cyanide.
Cyanide. Potassium cyanide என்றதான ஒரு விஷம் இருக்குது.
These terrorists and all keep on tablet here so that they can die immediately.
தீவிரவாதிகள் எல்லாம் கழுத்திலே மாட்டிக்கொள்வார்கள். திடீரென்று போலீஸ் பிடித்து விட்டால் டக்கன் போட்டு முழுங்கி செத்து விடுவார்கள்.
Immediate.
உடனடியான மரணம்.
Little bit will kill you.
கொஞ்சம் சயனைடு குண்டூசி முனை அளவு சாப்பிட்டால் போதும்.
Whether you take 20 tablets or one tablet, you die immediately.
நீங்கள் அதை 20 சிறிய மாத்திரை சாப்பிட்டாலும் சரி, ஒரு மாத்திரை சாப்பிட்டாலும் சரி, உடனடியான மரணம்.
Immediate.
உடனடி மரணம்.
Before the police can catch you, you are dead.
போலீஸ் பிடிக்கிறதுக்கு முன்பே நீங்க செத்து விடுவீர்கள்.
Sin is like that.
பாவம் அப்படி தான் இருக்கிறது.
One sin or 10,000 sins.
ஒரு பாவம் என்றால் என்ன? 10,000 பாவம் என்றால்
you are guilty before God.
தேவனுக்கு முன்பாக நீங்கள் குற்றமுள்ளவர்களாக இருக்கிறீர்கள்.
We must understand that.
இதை நாம் முதலாவது ஒத்துக்கொள்ள
வேண்டும். All have sinned.
நாம் எல்லாரும் பாவம் செய்தோம்.
God's standard is 100%.
தேவனுடைய அந்த தரமானது 100% இருக்கிறது.
If somebody got 99,
யாருக்காவது 99%,
somebody got 1,
இன்னொரு 1%,
all failed.
எல்லாருமே தவறி விட்டார்கள்.
That's how sin is.
எப்படி தான் பாவம் இருக்கிறது?
It's like a vessel with one hole or 100 holes, you cannot put anything inside it.
ஒரு பாத்திரத்திலே ஒரு ஓட்டை இருந்தால் என்ன, 1000 ஓட்டைகள் இருந்தால் என்ன, அதிலே ஏதாவது ஊற்ற முடியுமா?
You can't put any water inside that. You can't put any water into it.
நீங்கள் அதிலே எந்த தண்ணீரையும் ஊற்ற முடியாது.
So that is how sin is.
எப்படி தான் பாவம் காணப்படுகிறது?
We need to understand that clearly.
நாம் இதை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறது.
That God has put everybody in the world under sin.
தேவன் உலகத்தில் இருக்க எல்லாரையும் பாவத்துக்கு கீழாக்கி விட்டார்.
See here. in Romans chapter 11.
ரோமர் 11 ஆம் அதிகாரத்திலே பாருங்கள்.
Verse 32.
32ஆம் வசனம்.
Romans 11:32.
ரோமர் 11 ஆம் அதிகாரம்
God has shut up all people in disobedience so that he can have mercy on all of them.
எல்லார் மேலும் இரக்கமாய் இருக்கத்தக்கதாக தேவன் எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார்.
God has put us all in the same category.
தேவன் எல்லாரையும் ஒரே தரத்திற்குள்ளாக வைத்து விட்டார்.
Everybody is a sinner.
எல்லாரும் பாவிகள் என்ற ரகத்தை
சார்ந்தவர்கள். God can have mercy on everybody.
அப்பொழுதுதான் தேவன் எல்லார் மேலும் இரக்கமாய் இருக்க முடியும்.
And the only way we can be saved is through Christ having taken our punishment for us.
நாம் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரே வழிதான் உண்டு, அதுதான் கிறிஸ்து நமக்காக தண்டனை ஏற்றுக்கொள்வதாகும்.
You know, in all the religions of the world, there is no religion where anybody said, I am dying for the sins of the world.
இந்த உலகத்திலே பல மதங்கள் காணப்படுகிறது. எந்த ஒரு மதத்திலேயும் கூட அந்த மதத்தை நிறுவியவர் நான் இவருடைய பாவங்களுக்காக மரித்தேன் என்று சொன்னதே கிடையாது.
Why is Christianity the only true faith?
ஏன் கிறிஸ்தவம் மட்டுமே மெய்யான ஒரு விசுவாசமாய் ஒரு மார்க்கமாய் இருக்கிறது?
There is no religion where anybody said I have come to take the punishment for the sins of the whole world.
இந்த முழு உலகத்தின் பாவத்தை தீர்க்கும்படியாக நான் மரிக்க வந்தேன் என்று சொல்லுகிறவர் எந்த மதத்திலும் ஒருவரும் கிடையாது. ஒருவருமே இல்லை.
Nobody even said that.
யாரும் இதை சொன்னது கூட இல்லை.
But that is our biggest need. Somebody has to take our punishment.
நம்முடைய தண்டனை யாராவது ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதுதான் நம்முடைய பெரிய தேவையா இருக்கிறது.
All religions there are many people who said do good, be kind, don't tell lies and all these things.
நல்லவர்களாக இருங்கள், உண்மையே பேசுங்கள், அன்பா இருங்கள், நல்ல காரியங்களை செய்யுங்கள் சொல்லி எல்லா மதங்களும் சொல்கிறது.
Don't harm other people, treat other people nicely.
மற்றவர்களுக்கு தீமை செய்ய வேண்டாம், மற்றவர்களை நீங்கள் நன்றாக
நடத்துங்கள்.
அது எல்லா மதங்களிலும் காணப்படுகிறது.
Only in one religion somebody said I came to die for the sins of the whole world.
ஒரே ஒரு மதத்திலே தான், மார்க்கத்திலே தான் நான் இந்த முழு உலகத்தாருடைய பாவங்களுக்காக மரிக்க முடியா வந்தேன் என்று
சொல்லியிருக்கிறார்.
அவர்தான் இயேசு கிறிஸ்து.
If you don't receive him, nobody else has died for your sins.
நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் யாருமே உங்களுடைய பாவங்களுக்காக மரிக்கவில்லை.
Then you have to die yourself.
அப்படியானால் நீங்களாகவே மரிக்க வேண்டும்.
I don't want to die myself.
நான் நானாக மரிக்க விரும்பவில்லை.
I don't want to be separated from God forever.
நான் தேவனிடத்திலிருந்து நித்திய நித்தியமாக பிரிக்கப்பட விரும்பவில்லை.
That is why I accept this free forgiveness, free.
ஆகவே தான் இலவசமாய் கொடுக்கப்படுகிற இந்த மன்னிப்பை நான் பெற்றுக் கொள்கிறேன்.
And yes, a person is a fool not to accept this freely.
இதே ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அவன் புத்தியீனனாய் இருக்கிறான்.
Then there is one more thing, a second thing on which true Christianity is based.
மெய்யான கிறிஸ்தவமானது அமைந்திருக்கக்கூடிய இன்னொரு காரியம் இருக்கிறது.
True Christianity is based on only two things.
உண்மையான கிறிஸ்தவம் என்பது இரண்டு அடிப்படையிலே அமைந்ததாய் இருக்கிறது.
You have to remember these two things.
நீங்கள் இந்த இரண்டு காரியங்களையும் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும்.
One is that Christ is the only one who died for the sins of the world.
முதலாவது காரியம், இந்த உலகத்தின் பாவங்களுக்காக மரித்தவர் ஒரே ஒருவர் தான், அவர்தான் கிறிஸ்து.
Secondly,
இரண்டாவது,
Christ is the only one who rose up from the dead.
மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்த ஒரே ஒருவர் உண்டானால் அவர்தான் இயேசு கிறிஸ்து.
In no religion does it teach that somebody rose up from the dead.
எந்த ஒரு மதமும் மரித்தோரிலிருந்து இவர் உயிர்த்தெழுந்தார் என்று பிரசங்கிப்பதே கிடையாது.
And not just rose up from the dead but conquered death.
மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்தது மட்டுமல்ல மரணத்தையே ஜெயித்தார்.
Lazarus rose up from the dead.
லாசரு மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தான்.
But he did not conquer death because he died again.
அவன் மரணத்தை ஜெயிக்கவில்லை, ஏனென்றால் மீண்டும் மரித்து விட்டான்.
The nine widow's son was raised from the dead but he died again.
நாயின் ஊரிலே உள்ள அந்த விதவையினுடைய வாலிபன் உயிரோடு எழுப்பப்பட்டான், மீண்டும் மரித்தான், மரணத்தை ஜெயிக்கவில்லை.
Jesus raised up Jairus's daughter from the dead but she died again.
யவீரனுடைய மகளை இயேசு எழுப்பினார், மீண்டும் அவள் மரித்தாள், மரணத்தை மேற்கொள்ளவில்லை.
Peter raised up Tabitha from the dead but she died again.
தபித்தாளை பேதுரு மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினாள், மீண்டும் அவள் மரித்தாள்.
Nobody conquered death.
யாருமே மரணத்தை ஜெயிக்கவில்லை.
Somebody raised up, they died again.
எப்படி எழுப்பப்பட்டார்கள், அவர்கள் மீண்டும் மரித்தார்கள்.
Jesus resurrection was different because he conquered death.
ஆனால் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் வித்தியாசமானது, ஏனென்று சொன்னால் அவர் மரணத்தை பரிகரித்தார்,
conquered death. Death could not pull him down again.
மரணம் மீண்டும் அவரை கீழ்நோக்கி இழுக்க முடியவில்லை, அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கினார்.
That is why we believe Christianity is the true faith.
ஆகவே தான் கிறிஸ்துவ மார்க்கம் மெய்யான மார்க்கம் என்பதை நாம் நம்புகிறோம்.
We don't try to force anybody to believe that.
இதை விசுவாசிக்கும்படியாக நாம் யாரையும் கட்டாயப்படுத்துவதில்லை.
We don't force people to be converted.
நீங்கள் மனம் திரும்பித்தான் ஆக வேண்டும் என்று நாம் யாரையும் கட்டாயப்படுத்துவதில்லை.
We tell them.
நாம் சொல்லுகிறோம்,
we are sinners.
நாம் பாவிகள்.
There is no Hindu, Muslim, Christian in God's eyes.
தேவனுடைய கண்களில் இந்துவோ முஸ்லிமோ கிறிஸ்தவனோ என்ற கண்கள் பாரபட்சமல்ல, எல்லாரும் பாவிகள்.
And Christ died for everybody.
கிறிஸ்து எல்லாருக்காகவும் மரித்தார்.
Christ rose up from the dead for everybody.
எல்லாருக்காகவும் கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பினார்.
Whoever you are,
நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி,
don't come to God as a Hindu, Muslim, Christian.
இந்துவாகவோ முஸ்லிமாகவோ கிறிஸ்தவனாகவோ தேவனிடத்தில் வரவேண்டாம்.
As a sinner,
நான் ஒரு பாவி என்று வாருங்கள்.
We are sinners.
நாம் பாவிகளாய் இருக்கிறோம்.
Jesus died for sinners.
இயேசு பாவிகளுக்காக மரித்தார்.
We receive Jesus Christ.
நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளட்டும்.
You don't have to change your name.
உங்கள் பெயரை மாற்ற தேவையில்லை.
Because God did not come to change our name. He came to change our heart.
இயேசு நம்முடைய பெயரை மாற்றும்படி வரவில்லை. அவர் நம்முடைய உள்ளத்தை மாற்றும்படியாய் வந்தார்.
If your heart is changed, even if your name is not changed, it doesn't make a difference.
உங்களுடைய உள்ளம் மாறி இருக்குமானால் உங்கள் பெயர் மாற்றப்படாவிட்டாலும் அது ஒரு வித்தியாசம் இல்லை.
Jesus, when he comes inside,
இயேசு நம்முள்ளாக வரும்பொழுது
changes our heart.
அவர் நம்முடைய உள்ளத்தை மாற்றுகிறார்.
So the first thing that Jesus does is forgive all our sins through his death on the cross.
ஆகவே தம்முடைய கல்வாரி சிலுவையின் மரணத்தின் மூலமாக நம்முடைய எல்லா பாவங்களையும் முதலாவது கழுவுகிறார்.
Then there is a second thing Jesus does.
இயேசு செய்கிற இரண்டாவது காரியம் ஒன்று உண்டு.
There is a big word in the Bible called justification.
வேதத்திலே நீதிமானாக்கப்படுதல் என்கிற ஒரு பெரிய வார்த்தை ஒன்று காணப்படுகிறது.
What is the meaning of justification?
நீதிமானாக்கப்படுதல், நீதிகரிக்கப்படுதல் என்றால் என்ன அர்த்தம்?
Supposing all my sins are forgiven.
என்னுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது.
Supposing I have committed 100 crore sins till
நான்
today.
100 கோடி பாவங்களை இன்று நான் செய்திருக்கிறேன்.
And I say, Lord, I'm a sinner.
ஆண்டவரே, நான் ஒரு பாவி என்று சொல்கிறேன்.
Christ says, okay, by my shed blood all your sins are forgiven.
என்னுடைய சிந்தப்பட்ட இரத்தத்தினாலே என்னுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று சொல்கிறார்.
Can I stand before God now with all my sins forgiven?
இப்படி என்னுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டபடினாலே தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக நிற்க முடியுமா? இல்லை.
Because I have a second problem.
ஏனென்றால் இப்பொழுது எனக்கு இரண்டாவது பிரச்சனை ஏற்படுகிறது.
Even though all my sins are forgiven,
என்னுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டாலும் கூட
I'm still a dirty person because I've got a dirty nature still.
எனக்கு அசுத்தமான ஒரு தன்மை இருக்கிறபடினாலே நான் இன்னும் அசுத்தமானாய் தான் இருக்கிறேன்.
Who can stand here and say my nature is completely pure?
என்னுடைய சுபாவம் குணாதிசயம் தன்மை முற்றிலுமாய் பரிசுத்தமாகிவிட்டது என்று சொல்லக்கூடியவர்கள் யார் உண்டு?
I have been born again 47 years. I've got a dirty nature in me.
47 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் மறுபடியும் பிறந்த இன்னுமாய் எனக்குள்ளாக அசுத்தமான சுபாவம் இருக்கிறது.
I cannot stand before God even though all my sins are forgiven.
என்னுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டாலும் கூட நான் தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக நிற்க முடியாது.
I have this dirty nature.
எனக்குள்ளாக இந்த அசுத்தமான தன்மை காணப்படுகிறது.
I can say my sins are all forgiven.
என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது என்று
God says you got this dirty nature, how can you stand before
ஆனால் உனக்குள்ளாக இன்னுமா இந்த தீமையான சுபாவம் இருக்கிறது, எனக்கு முன்பாக நீ எப்படி நிற்க முடியும் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
God does a second thing for me.
ஆகவே தேவன் எனக்கு இரண்டாவது காரியத்தை செய்கிறார்.
He covers me with a dress.
அவர் என்னை ஒரு வஸ்திரத்தினாலே மூடுகிறார்.
That is called the righteousness of Jesus Christ.
அந்த வஸ்திரம் என்ன? அதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய நீதி.
And that righteousness is put upon me that my dirty nature is covered with his righteousness.
அவருடைய நீதியினாலே என்னுடைய அசுத்தமான தன்மையானது இப்பொழுது மூடப்படுகிறது.
That is what the Bible calls justification.
இதைத்தான் வேதமானது நீதிமானாக்கப்படுதல் என்று அழைக்கிறது.
Declared righteous.
அவர் நம்மை நீதிமான் என்று அறிவிக்கிறார், பிரகடனம் செய்கிறார்.
Now I can stand before God.
இப்பொழுது நான் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியும்.
Because my past sins are forgiven, I have confessed them.
என்னுடைய கடந்த கால பாவங்களை அறிக்கையிட்டு விட்டேன், அதெல்லாம் மன்னிக்கப்பட்டுவிட்டது.
I can stand before God now because my nature is covered with the righteousness of Christ.
இப்பொழுது என்னுடைய சுபாவமானது கிறிஸ்துவின் நீதியினாலே மூடப்பட்டிருக்கிறபடினாலே அவருக்கு முன்பாக நான் இப்பொழுது தைரியமாக நிற்க முடியும்.
If you were born again yesterday,
நேற்று தான் நீங்கள் மனம் திரும்பினீர்கள் என்று சொன்னால்,
you are clothed with the righteousness of Christ.
நீங்களும் கிறிஸ்துவின் நீதியினாலே மூடப்படுகிறீர்கள்.
I was born again 47 years ago.
நான் 47 ஆண்டுகளுக்கு முன்பாக மனம் திரும்பினேன்.
I also need the righteousness of Christ.
எனக்கும் கிறிஸ்துவின் நீதி தேவைப்படுகிறது.
So both of us are accepted equally before God.
ஆகவே இருவருமே சமமாக தேவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம்.
You are accepted by the righteousness of Christ and I am accepted by the righteousness of Christ.
நீங்கள் கிறிஸ்துவினுடைய நீதியினாலே ஏற்றுக்கொள்ளப்படுகிறீர்கள், நானும் கிறிஸ்துவினுடைய நீதியினாலே ஏற்றுக்கொள்ளப்படுகிறேன்.
That is the meaning of praying in the name of Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிப்பது என்பதனுடைய அர்த்தம் இதுதான்.
I remember some years ago.
சில ஆண்டுகளுக்கு முன்பதாக
I was praying to God for something.
நான் ஒரு காரியத்துக்காக தேவனை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருந்தேன்.
Some earthly thing for my family.
என்னுடைய குடும்பத்துக்காக உள்ள பூமிக்குரிய தேவைக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தேன்.
You can ask for earthly things.
நீங்களும் தேவனிடத்தில் பூமிக்குரிய காரியங்களுக்காக அவரை கேட்கலாம்.
Earthly thing.
ஏதோ ஒரு பூமிக்குரிய தேவைக்காய் கேட்டுக்கொண்டிருந்தேன்.
I said, Lord, I have served you for so many years.
ஆண்டவரே, எவ்வளவு ஆண்டுகளாக நான் உமக்கு ஊழியம் செய்தேனே.
Faithfully.
உண்மையாக ஊழியம் செய்தேனே.
Can't you give me this for my family?
என் குடும்பத்துக்கு இதை நீ தர முடியாத ஆண்டவரே?
Lord said, no.
ஆண்டவர் இல்லை என்று சொல்லிவிட்டார்.
I was surprised.
நான் வியந்து போனேன்.
I have served the Lord 35 years. Can't you give me something for my family?
நான் 35 ஆண்டுகளாக உமக்கு உண்மையாக ஊழியம் செய்தேனே ஆண்டவரே, நீர் இந்த குடும்பத்தை எனக்கு இதை செய்ய கூடாதா?
No.
இல்லை என்று சொல்லிவிட்டார் ஆண்டவர்.
And I said, Lord, why?
ஆண்டவரே, ஏன் என்று கேட்டேன்.
And Jesus said, you are coming in your own name.
இயேசு சொன்னார், உன்னுடைய பெயரிலே நீ வருகிறாய் மகனே.
In the name of Zakpunen.
Zakpunen நாமத்தினாலே என்று நீ வருகிறாய்.
How faithfully he has served God.
அவர் எவ்வளவு உண்மையாய் தேவனுக்கு ஊழியம் செய்தார்.
Please give me something.
எனக்கு ஒன்றை தாரும்.
Answer is no.
பதில் இல்லை என்று வருகிறது.
God said, come in the name of Jesus Christ.
தேவன் சொன்னார், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வா.
Then I understood.
அப்பொழுதுதான்
விளங்கிக்கொண்டேன்.
சரி,
எழுபது
ஆண்டுகள் தேவனுக்கு ஊழியம் செய்திருந்தாலும் சரி,
யூ ஹாவ் டு கம் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் ஜஸ்ட் லைக் தட் நியூ பார்ன் பிலீவர்.
புதிதாய் பிறந்த அந்த விசுவாசியை போல நீங்களும் இயேசுவின் நாமத்தினாலே தான் தேவனிடத்தில் வர முடியும்.
I cannot come to God and say, Lord, I've served you faithfully, give me an answer.
ஆண்டவரே, உண்மையுள்ளவனாய் உமக்கு ஊழியம் செய்தேன், எனக்கு ஒரு பதிலை தாரும் என்று சொல்லி நான் கேட்கவே முடியாது.
That is my own righteousness.
அது என்னுடைய சொந்த நீதி.
That day I understood what it means to pray in the name of Jesus.
அந்த நாளிலே தான் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிப்பது என்றால் என்ன என்பதை நான் விளங்கிக் கொண்டேன்.
You know what it means to pray in the name of Jesus?
இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிப்பது என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா?
That means, Lord, I have no merit.
ஆண்டவரே, எனக்கு என்ற தகுதி ஒன்றும் இல்லை.
Sometimes you don't get an answer to prayer.
சில சமயத்தில் ஜெபத்திற்கு பதில் உங்களுக்கு கிடைப்பதில்லை.
Because you're unconsciously saying, I've been so faithful, God will answer me.
ஏனென்றால் உங்களை அறியாமலேயே நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை கொண்டு ஜெபிக்கிறீர்கள், ஆண்டவரே உமக்கு உண்மையா இருந்தே எனக்கு பதில் தாரும் என்று.
That is why sometimes some newborn believers get quicker answers to prayer than senior believers.
ஆகவே தான் சில சமயங்களிலே முதிர்ச்சி அடைந்த விசுவாசிகளை காட்டிலும் இப்பொழுதுதான் ரட்சிக்கப்பட்டு வந்திருப்பார்கள், அவர்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைத்து விடுகிறது.
Because those newborn believers know they've got nothing to show before God.
என்ன, புதிதாய் பிறந்த விசுவாசிகள் அவர்கள் தேவனிடத்தில் காண்பிப்பதற்கென்ற என்னத்தில் ஒன்றுமே இல்லை என்று எண்ணுகிறார்கள்.
People like us who've been serving God so many years, we can think that God will hear us because I am so good for so many years.
அநேக ஆண்டுகளாக தேவனுக்கு ஊழியம் செய்த எங்களைப் போல இருக்கிறவர்கள் அவர்கள் நாங்கள் நன்மை செய்து விட்டோமே அதன் நிமித்தமாய் தாரும் என்று கேட்க முடியும்.
Till the end of our life,
நம்முடைய வாழ்க்கையின் முடிவு பரியந்தம்,
we can only come in the merit of Jesus Christ.
இயேசுனுடைய தகுதியினாலே மட்டும்.
To the new believer,
புது விசுவாசிகளோடு கூட என்னையும் சமப்படுத்துவது இதுதான்.
He comes in the name of Jesus, I come in the name of Jesus.
அவரே இயேசுவின் நாமத்தினாலே வருகிறார், நானும் இயேசுவின் நாமத்தினாலே வருகிறேன்.
God is my father, God is his father.
தேவன் என்னுடைய தகப்பன், தேவன் இவருடைய தகப்பனும் கூட.
What a wonderful salvation this is.
என்ன அற்புதமான இரட்சிப்பு இது பார்த்தீங்களா?
God has put us all on the same level.
தேவன் நம் எல்லாரும் ஒரே நிலையிலே வைத்து விட்டார்.
We are all his children.
நம் எல்லாரும் அவருடைய பிள்ளைகள்.
And the Bible says from the least to the greatest all can know me.
சிறியவன் முதற்கொண்டு பெரியவர் வரைக்கும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று வேதம் சொல்கிறது.
That is why I don't think of myself as superior to anybody.
ஆகவே தான் என்னை நானே உங்களை காட்டிலும் மேன்மையானவனாக எண்ணுவதே கிடையாது.
You know, some people here think that they are a little superior to other believers.
இங்கே இருக்கக்கூடிய ஒரு விசுவாசிகள் மற்றவர்களை காட்டிலும் தான் மேன்மையானவன் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருக்கிறது.
That's why you don't get grace from God.
ஆகவே தான் உங்களுக்கு தேவனிடத்திலிருந்து கிருபை கிடைப்பதில்லை.
That's why you lost the anointing of God which you had once upon a time.
ஒரு காலத்தில் நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை இப்பொழுது இதன் காரணமாக தான் இழந்து விட்டீர்கள்.
Once upon a time you were a nobody in your eyes and you had the anointing of God upon your life.
ஒரு காலத்தில் உங்கள் கண்களிலே நீங்கள் ஒன்றுமில்லாதவர்களாய் காணப்பட்டீர்கள். அபிஷேகம் வல்லமையாங்கள் மீது இருந்தது.
ஆஹா, now after some years you have become a somebody.
ஓஹோ, இப்பொழுது நீங்கள் யாரோ ஒருவராக மாறி விட்டீர்கள்.
And you have lost the anointing.
அபிஷேகத்தை இழந்து விட்டீர்கள்.
Shall I give you a little bit of advice?
உங்களுக்கு ஒரு சிறு ஆலோசனை சொல்லட்டுமா?
Once again become a nobody.
மீண்டுமாய் நீங்கள் நான் ஒன்றுமில்லை என்ற இடத்துக்கு வந்துவிடுங்க.
Always be a nobody.
எப்பொழுதுமே நான் ஒன்றுமில்லை ஆண்டவர் என்ற நிலைக்கு வந்துவிடுங்கள்.
I keep on telling the elders and all people in our church, put your face in the dust all the time.
என்னுடைய மூப்பர்களுக்கும் சபையில் உள்ள மூப்பர்களுக்கும் சபையில் உள்ளவர்களுக்கும் மீண்டும் சொல்லது என்னவென்றால், தூளிலே உங்கள் முகத்தை அமிழ்த்துங்கள்.
I do that.
நான் அதை செய்கிறேன்.
Sometimes I'm flat on my face before God.
சில சமயங்களிலே நான் தேவனுக்கு முன்பாக அப்படியே நான் மல்லாக்க விழுந்து விடுகிறேன்.
Completely flat.
நான் தரைமட்டமாய்
படிந்திருக்கிறேன்.
ஆண்டவரே, நான் ஒன்றுமில்லை.
I am dust before you.
ஆண்டவர், உமக்கு முன்பாக நான் ஒரு தூசி.
But I am accepted because Jesus died for me.
இயேசு எனக்காக மரித்தபடியினாலே நான்
ஏற்றுக்கொள்ளப்பட்டேன். No other merit.
எனக்கு வேற எந்த தகுதியும் இல்லை ஆண்டவரே.
It's a wonderful salvation.
இது அற்புதமான ஒரு இரட்சிப்பு.
You are accepted because Jesus died for you.
இயேசு உங்களுக்காக மரித்தபடியினாலே நீங்கள் அதன் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டீர்கள்.
You are better than somebody else.
மற்றவளை காட்டிலும் நீங்கள் மேன்மையானவளாய் இருந்தபடியினாலே அல்ல.
As long as you compare yourself with others.
எவ்வளவு நாட்கள் நீங்கள் உங்களை மற்றவர்களோடு ஒப்பிட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ.
You will be a very unhappy Christian.
நீங்கள் ஒரு சந்தோஷமற்ற கிறிஸ்தவனாய் இருப்பீர்கள்.
You will not have the anointing of God upon your life.
தேவனுடைய அபிஷேகம் ஒரு காலம் உங்கள் வாழ்க்கையிலே வராது.
Because God will not be able to do miracles for you.
உங்களுக்கு என்ற தேவனால் அற்புதங்களை செய்ய முடியாது.
God does miracles for those who come in the merit of Jesus Christ.
இயேசுனுடைய இயேசு கிறிஸ்துவின் தகுதியிலே வருகிறவர்களுக்கு தான் தேவன் அற்புதங்களை செய்வார்.
Don't come before God and say, I've been so faithful, Lord, heal me or do this miracle.
ஆண்டவரே, நான் இவ்வளவு உண்மையுள்ளவனாய் இருந்தேனே, எனக்கு சுகம் தாரும், எனக்கு இந்த அற்புதத்தை தாரும் என்று நீங்கள் கேட்க வேண்டாம்.
Lord, I'm a sinner but Jesus died for me.
ஆண்டவரே, நான் ஒரு பாவி ஆனால் இயேசு எனக்காக மரித்தார்.
That's the only basis on which you can accept me.
அதன் அடிப்படையில் மட்டுமே ஆண்டவரே நீர் என்னை ஏற்றுக்கொள்ள முடியும்.
And on that basis God will accept you.
இந்த அடிப்படையில் தேவன் உங்களை ஏற்றுக்கொள்வார்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
While our heads are bowed in prayer.
நாம் எல்லாரும் தலைகளை வணங்குவோம்.
Ask yourself one simple question.
ஒரு எளிய கேள்வியை உங்களை நீங்களே பார்த்து கேட்டுக்கொள்ளுங்கள்.
Have you come to Jesus as a sinner?
ஒரு பாவியாக இயேசுவின் இடத்திலே வந்திருக்கிறீர்களா?
Everybody here.
இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும்
everyone I don't want one person here to go to hell
இங்கே இருக்கக்கூடிய ஒரு நபராக நரகத்துக்கு போக வேண்டும் என்று நான் விரும்பவில்லை
okay most of you may have done that
உங்களில் அநேகர் அப்படி செய்திருந்திருக்கலாம்
but if there is one person here I'm speaking to that one person
இங்கே அப்படி யாராவது ஒரு நபர் இருப்பார்கள் என்று சொன்னால் நான் அந்த ஒரு நபரிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறேன்
have you come to Jesus as a sinner
பாவியாக இயேசு அண்டே வந்திருக்கிறாயா
or maybe once upon a time you came as a sinner now you have become a holy man
அல்லது ஒரு காலத்திலே பாவியாக இயேசுவினிடத்திலே வந்தேன் இப்பொழுது நான் பரிசுத்தவானாய் வந்திருக்கிறேன் என்று சொல்கிறீர்களா
and that's why you lost the anointing
ஆகவே தான் அபிஷேகத்தை இழந்து விட்டீர்கள்
have you understood the basis of salvation
இரட்சிப்பின் அடிப்படையை விளங்கிக் கொண்டீர்களா
that all your good deeds are like filthy rags
உங்களுடைய நல்ல காரியங்கள் எல்லாம் அழுக்கான கந்தாய் போல இருக்கிறது என்று உணர்ந்தீர்களா
pride in the years you have served god throw it in the garbage bin today
இவ்வளவு ஆண்டுகளாக தேவனுக்கு ஊழியம் செய்து நீங்கள் வைத்திருந்த அந்த பெருமை எல்லாம் ஊழியம் செய்த அந்த பெருமை எல்லாம் குப்பை தொட்டிலே வீசி விடுங்கள்
that pride is making god your enemy
இந்த பெருமையே தேவனை உங்களுக்கு எதிரியாக மாற்றி விடுகிறது
today throw it in the garbage bin
இன்றைக்கு குப்பை தொட்டிலே தூக்கி எறிந்து விடுங்கள்
say lord I am nothing I am a nobody
ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை நான் யாருமில்லை ஆண்டவரே என்று சொல்லுங்கள்
I remember lord that I was a nobody when I first came to you
ஆண்டவரே முதல் முறை இடத்தில் வந்த பொழுது ஆண்டவரே நான் ஒன்றுமில்லாதவனாய் வந்தேன்
bring me back to that place lord
where ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை என்கிற அந்த இடத்துக்கு நான் திரும்ப கொண்டு வாரும் ஆண்டவரே
all I can say is jesus died for me a sinner
நான் ஆண்டவரே சொல்லக்கூடியதெல்லாம் பாவியாகிய எனக்கு இயேசு கிறிஸ்து மரித்தார் என்பது மட்டுமே
no better than anybody else
ஆண்டவரே யாரை காட்டிலும் நான் மேன்மையானவனோ சிறந்தவனோ அல்ல
humble yourself under the mighty hand of god
தேவனுடைய பலத்த கைக்குள்ளாய் நீங்கள் அடங்கிருங்கள் உங்களை தாழ்த்துங்கள்
and remain there all your life
வாழ்க்கை முழுதுமாய் அந்த இடத்திலேயே தங்கி இருங்கள்
keep your face in the dust today and 10 years from now also
இன்றைக்கும் 10 ஆண்டுகள் கழித்தும் உங்களுடைய முகத்தை துளியே வைத்துக் கொள்ளுங்கள் எப்பொழுதும் எப்பொழுதும் எப்பொழுதும்
God will continually give you his grace.
தேவன் தொடர்ந்து தம்முடைய கிருபையை உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார்.
Anyone here who has never understood that you're a sinner.
இங்கே கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களில் அநேகர் நீங்கள் பாவிகள் என்பதை ஒத்துக்கொள்ளாமல் விளங்காமல் இருந்திருக்கிறீர்கள்.
You who are comparing yourself with other people and thinking you are better.
மற்றவளோடு கூட ஒப்பிட்டு பார்த்து நான் நல்லவனாக இருக்கிறேன் என்றே நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள்.
Comparing yourself with people in other denominations.
மற்ற சபையிலே இருக்கிறவளோடு கூட உங்களை ஒப்பிட்டு பார்த்து
கொண்டிருக்கிறீர்கள்.
நீங்கள் நல்லவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள்
you are the biggest pharisees of all
எல்லாரை காட்டிலும் நீங்கள் தான் பெரிய பரிசேயக்காரன்
and jesus hates pharisees
இயேசு பரிசேயர்களை வெறுக்கிறார்
he came for sinners
பாவிகளுக்காக இயேசு வந்தார்
say lord i am a sinner
ஆண்டவரே நான் ஒரு பாவி என்று
சொல்லு i come to you as a sinner
ஆண்டவரே பாவியாக உம்முடைய சமூகத்தில்
வருகிறேன் to jesus
இயேசுவினிடத்தில் இதை சொல்லுங்கள்
lord jesus
ஆண்டவராகிய இயேசுவே
i am a sinner
நான் ஒரு பாவி
i come to you as a sinner
நான் பாவியாக உம்முடைய சமூகத்தில் வருகிறேன்
you died for sinners
நீர் பாவிகளுக்காக மரித்தீர் ஆண்டவரே
you died for me
எனக்காக மரித்தீர்
you rose up from the dead
ஆண்டவரே நீர் மரித்தோர்ந்து உயிரோடு எழுந்தீர்
come into my heart
என் உள்ளத்திலே வாரும் ஆண்டவரே
be lord of my life
என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராயிரும்
forgive my sin
என் பாவங்களை எனக்கு மன்னியும்
cover me with your righteousness i have no righteousness of my own
ஆண்டவரே எனக்கென்ற சொந்த நீதி இல்லை ஆண்டவரே உம்முடைய நீதியினாலே என்னை மூடிக்கொள்ளும்
thank you lord
நன்றி ஆண்டவரே
thank you lord
நன்றி ஆண்டவரே
say thank you lord
நன்றி என்று சொல்லுங்கள் நன்றி என்று சொல்லுங்கள் ஆண்டவரே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே
we don't belong to satan anymore now
இனிமேலும் நாம் சாத்தானுக்கு சொந்தமானவர்கள் அல்ல
we belong to jesus
நாம் இயேசுவுக்கு சொந்தமானவர்கள்
we don't belong to the devil
நாம் இனிமேலும் பிசாசுக்கு சொந்தமானவர்கள் அல்ல
the devil cannot touch us or our homes anymore
நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் இனிமேல் பிசாசு தொட மாட்டான்
we have found the way of salvation
நாம் இரட்சிப்பின் வழியை கண்டுபிடித்து விட்டோம்
we have found the way of freedom
விடுதலையின் வழியை கண்டுகொண்டோ
thank you lord jesus
ஆண்டவரே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே
thank you for hearing prayer
ஆண்டவரே உங்களுடைய ஜெபங்களை கேட்டபடியால் உமக்கு நன்றி
in jesus name
இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென்